أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب. حسبي الله. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما بعثت معلما. وفي حديث آخر: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق رسول الله صلى الله عليه وسلم. நெறிநிலை தெரியா மருண்மதம் இருந்து நெடுநிலம் எங்கனும் பறந்து துறவரம் தவறி இல்லறம் மடிந்து சுடரிலா அணையது போல குறைபடும் காலம் இருளனும் குப்பின் குலமது தரணி விளக்க மறுவினா தெடுந்த முது முழுமதி போல அவதரித்த அன்னலம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரினுடைய சத்திய அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய பேரருள் எல்லா வகையிலும் பொழிந்து நிறைவதற்கு இந்த நல்ல மஜ்லிஸில் துவா செய்தவனாக பெருமானாருடைய புகழை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை உலகமெல்லாம் படிப்பதற்காக வேண்டி பல்வேறு கோணங்களில் எல்லா இடங்களிலும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை முஸ்லீம்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் அருளும் ஒளியட்டுமாக. இன்று இங்கே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த ரஹ்மான் நகர் ஜமாத்தினுடைய தலைவர் செயலர் அதனுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹாஜியார் அவர்களுக்கும் இங்கே கிராத் ஓதி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்த பாசத்திற்குரிய சகோதரர் நிசாமுத்தீன் சிராஜி ஹசரத் அவர்களுக்கும் இங்கே பல இடங்களிலிருந்து வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் குறிப்பாக என்னை தொடர்பு கொண்டு எங்களுடைய ஊரிலிருந்து வருகை தந்திருக்கிற உங்களுடைய தஞ்சை பகுதியை சார்ந்த தாஜுத்தீன் வாய் அவர்களுக்கும் உங்களை வருகம் என்று சொல்லி இது ஒரு புனிதமிக்க மஜ்லிஸ், அல்லாஹ்வினுடைய அருள் இறங்குகிற மஜ்லிஸ். எங்கெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் பற்றி பேசப்படுகிறதோ பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், பற்றி பேசப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ அங்கே சக்கீனத் இறங்குகிறது. நீங்கள் பொருளால் உங்களுடைய அறிவால் உங்களுடைய குணத்தால் எந்த சக்கீனத்தை உங்களுடைய இதயத்திற்குள்ளே வருடி கொள்ள முடியாதோ அதை இறைவன் தருகிறார். திரும்ப பெருமானார் சொன்னார்கள், நசலத் அலைஹிமுஸ் ஸகீனா வஹஷியதுஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அனுக்கிரகம் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளுகிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, அந்த ரஹ்மத்தை வெளியே விடாமல் அதை பூர்த்தி செய்வதற்கு மலக்குமார்கள் அங்கே குவிகிறார்கள். இந்த எல்லா சர்டிபிகேட்டுக்கும் மிகப்பெரிய சர்டிபிகேட் அல்லாஹ் உங்களை பற்றி பேசுகிறார். யார் பேசுகிறாரோ அவரை பற்றியும் பேசுகிறார், யார் கேட்கிறாரோ அவரை பற்றியும் பேசுகிறார். பெயர் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், முஹம்மது பின் அப்துல்லா, முஹம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாவினுடைய முஹம்மது மகன் முஹம்மது அங்கே இருக்கிறார் என்ற அந்த வாழ்த்து செய்தி நமக்கு உரித்தானதா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நேரத்தில் சில செய்திகளை நாம் உள்வாங்குவது கடமை என்கிற அடிப்படையில் நிறைய மீலாது விழாக்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு தலைப்பு சார்ந்து பெருமானாரை பற்றி அந்த பக்கத்தை விரிவாக பேசிவிட்டு நாம் போய்விடுவது வழக்கம். இரண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நபி என்று சொன்னாலே, பெருமானார் என்று சொன்னாலே, அவர்கள் தகத்தஸ், அவர்கள் வந்து எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள். நம்முடைய மனசுல டக்குன்னு தோன்றது எல்லாம், நாம் பெருமானாரை பற்றி நினைக்கிற போதே ஏதோ இப்படித்தான் நினைக்கிறோம், பஞ்சு மெத்தையிலே பிறந்து அதே அந்த பூக்களினுடைய மெத்தையோடும் அவர்கள் மலர்ந்து அப்படியே உலகை விட்டு செத்து விட்டார்கள் என்று. பெருமானாருடைய வாழ்க்கையின் பக்கங்கள், இரத்தத்தினுடைய கரையால், அவர்களுடைய வியர்வையின் கரையால் அவர்கள் இந்த உலகத்திற்கு தன் நபி என்பதை எப்படியெல்லாம் சார்ந்து பகிர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உள்ளத்திலே ஏந்த வேண்டும். உள்ள ஏறணும் அந்த செய்தி. பெருமானார்னு கேட்டவுடனே அது புனிதம் என்று சொல்லுவதோ, அல்லது ரசூல் அப்படி அல்லான்னு வந்துட்டு போயிட்டாங்க, ஏன்னா அல்லாவினுடைய நேரடியான உதவி, பெருமானாருக்கு எந்த விதமான சிரமங்களும் இருந்திருக்காது என்கிற எண்ணங்கள் கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை. பெருமானாருடைய முழுமையான வரலாறு அங்கே பார்க்கப்பட வேண்டிய செய்தி. ஆகவே நான் இந்த செய்திக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை இங்கே முன்வைத்து விட்டு செல்லுகிறேன். பெருமானாருடைய வாழ்வு எந்த அளவிற்கு அழுத்தத்திற்கு உள்ளாகி இருந்தது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னே, முதல் ஆண்டு காலங்கள் மக்காவிலே தன்னுடைய தூதுத்துவத்தை அல்லாஹ் எந்த பணியை தனக்கு தந்திருந்தானோ அந்த பணியை இந்த உலகத்திற்கு செவ்வனே செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி உதித்து எழுகிற பெருமானார் அந்த 13 ஆண்டு காலங்களை எப்படி கழித்தார்கள்? ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்குள்ள 2016 சயின்ஸினுடைய வளர்ச்சி, பெருமானாருடைய டே டு டே லைஃப் எடுத்துட்டான். பெருமானாருடைய டே 1 பிரந்த நுபுவா, அவருடைய நுபுவத்திலிருந்து டே 1 எப்படி இருந்தது, டே 2 எப்படி இருந்தது, எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் பெருமானாருடைய டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி. காலையில எதிர்த்தோன்னா எதை பார்ப்பாங்க, அவங்களுடைய அடுத்த பணி, தொழுகைக்கு இடைப்பட்ட நேரங்களில் எல்லாம், இன்றைக்கு கிதாபாக சீடியாக எந்த உறவுகளில் எல்லாம் சமூகங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டுமோ அத்தனையும் வந்து விட்டது. ஆக இப்போது போட போறது ஒரு ஸ்லைடு ஷோ மாதிரி, நம்ம அதிகமா பார்த்திருக்கோம் ஸ்லைடு ஷோ, அப்படி டிவியில ஓட விடுறது மாதிரி அப்படியே அந்த வரலாற்றினுடைய ஒரு பகுதி. தயவு கூர்ந்து நம்முடைய தாய்மார்களையும் இங்கே இருக்கிற சமூகம் தந்திருக்கிற பெரியவர்களையும் கேட்டுக் கொள்ளுகிறேன், இதை நீங்கள் நினைவில் ஏந்த வேண்டும். நான் தனிப்பட்ட வரலாறுகளை, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பெருமானாருடைய சாதிப்புகளையோ அவர்களுடைய ஆளுமைகளையோ பற்றி இங்கே பேசவில்லை. பெருமானாரின் வாழ்வின் ஜூஸ் முடிஞ்சா ஒரு ஜெராக்ஸ் போட்டு அல்லது அதை ஒரு வடிவமாக அமைத்து வீட்டிலே மாட்டி வைத்து, என் உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான இறைவன் சொல்லுகிறான், அந்நபியு அவுலாபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களே நீங்கள் சும்மா நினைத்து விட வேண்டாம், உங்களுடைய நபி உயிரை விட மேல, உங்கள் உயிரை நபிக்கு தத்தம் செய்ய வேண்டும் என்றால் யூ ஹாவ் டு பி ரெடி, அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த சமூகத்தினுடைய கடமை. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த வரலாறை நாம் இதயத்தில் ஏற்ற வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். 40 ஆண்டு கால வரலாறு பெருமானாருடைய முந்திய 40 ஆண்டு கால வரலாறு மிக தூய்மையாக பெருமானார் அவர்கள் கழித்தார்கள். நமக்கு தெரிஞ்ச செய்தி, முத முதல்ல நுபுவத் என்ற அந்த அல்லாஹ்வினுடைய ரிசாலத், தூதுத்துவத்தை எத்துகிற செய்தி வந்தவுடனே பெருமானார் மக்களிடத்திலே போய் சொன்ன உடனே அவங்க கேட்ட கேள்விக்கு பெருமானார் சொன்ன ஒரே பதில், இன்னைக்கு ஒருத்தர் வந்து பேச வர்றார், ஒரு அஜர்த்து வந்து பயன் பண்றாங்க, அல்லது யார்கிட்டயாவது ஒரு டாக்டர்கிட்ட போறோம், அல்லது ஒரு இன்ஜினியரை போய் கன்சல்ட் பண்றோம், போன உடனே என்ன கேட்போம், ஓ நீங்க எங்க படிச்சீங்க, டாக்டர் படிச்சிருக்கீங்க, வாட் இஸ் யுவர் டிகிரி, உங்களுடைய இது ஸ்பெஷலைசேஷன் என்ன, நீங்க எம்டியா எம்எஸ்ஆ, இன்னைக்கு அதுல படுது ஆர்த்தோவா, அதுல டாக்டர்ல இன்ஜினியரிங், மெடிக்கல் இன்ஜினியரிங் வச்சிருக்கான். இன்னைக்கு எத்தனையோ துறைகள், கிளைத்துறைகள் பிரிந்து போகிறது. ஒரு முன்னாடி வியாதின்னு நம்ம ஊர்ல எல்லாம் போனா ஜுரத்துக்கும் அவர் தான் பாப்பாரு. ஏதாவது ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா ஆருக்குன்னாலும் அவர் தான் இருப்பாரு. இன்னைக்கு யாரும் தொடமாட்டாங்க. பார்த்துட்டு நீங்க அந்த டாக்டர் போங்க, அது சொல்றதுக்கு ஒரு டாக்டர், அதான் பெரிய காலத்து கொடுமை. அதை சொல்றதுக்கு இங்கிட்டு போங்க அப்படின்னு டைவர்ஷன் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவர் படிச்சுட்டு அவரும் காசு கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவர் முன் வைப்பது, நான் அந்த பொறுப்பல்ல, நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன். நீங்க ஹார்ட் பத்தி படிக்கணும்னா பாக்கணும்னா கார்டியாலஜிஸ்ட், கிட்னி பத்தி படிக்கணும்னா அவர் நியூரோ சர்ஜன், யூரோ சர்ஜன், இவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போங்க. இத 1600 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் பிரசன்ட் பண்ணாங்க. இந்த பிரசன்டேஷன், ஹூம் ஐ அம், நான் யார், தூதுத்துவத்தை எத்தி வைப்பதற்கு வந்திருக்கிற நான் யார் என்று முதல்ல அல்லாஹ் சொல்ல சொன்னான். நபியே, டிக்ளேர் யுவர் செல்ஃப், டெல் அபவுட் யுவர்ஸ், அப்பந்தான் மக்கள் விளங்குவார்கள் நீங்கள் யார் என்பதை. உங்களை விளங்கித்தான் அடுத்து உங்களுடைய தூதுத்துவத்தை விளங்க முடியும். காலேஜ்ல வாத்தியாரா இருக்கிறதுனால ஒரு பெரிய செய்தி என்னன்னா, ஒரு சார் சொல்லும் போது சொன்னார், போய் சேர்ந்த உடனே, அதாவது நீட் யுவர் ட்ரெஸ் அவர் சொல்றாரு, எனக்கு சொல்லித்தரார் நண்பர், உங்களுடைய டிரெஸ்ஸுகளை நல்லா போட்டுங்க, உங்களுடைய முடிகளை நல்லா திருத்திங்க. நீங்க அந்த மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டே 1 கிளாஸுக்குள்ள போகும்போது அந்த பையன் உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு பார்க்க மாட்டான், முதல்ல ஹி ஸ்டடி யுவர்ஸ், அவன் உன்னை பார்ப்பான். அவன் பார்த்த உடனே அவனுக்கு இமேஜினேஷன்ல ஒரு உரு, அவனுக்கு ஒரு உருவம் உருவாயிரும், இவரு இப்படித்தான் இருப்பாரு, இவருடைய அறிவு இந்த அளவுதான் இருக்கும், அவன் இட போட்டு வச்சிருவான். அதுக்கு மேல நின்றுகிட்டு தான் அப்புறம் உன்ன எப்படி அணுகுவது என்பதனுடைய சிந்தனையே வரும். ஸ்கூல்ல, காலேஜ்ல இந்த நிலைமை. இது காலேஜ்ல ஸ்கூல்ல மட்டும் இல்ல, எவரி இண்டிவிஜுவல், நீங்களும் நானும், கடைக்கு போனாலும் சரி வெளியே போனாலும் சரி, நம்மள முதல்ல இப்படி ஒரு பார்வை பார்ப்பான். நம்முடைய ட்ரெஸ் கோடிங், நம்முடைய ஆக்டிவிட்டி, நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தைகள்ல அதே ஒரு இடம் போடுவோம். அப்ப அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொல்லுகிறான், நபிய உங்களை பத்தி டிக்ளேர் பண்ணுங்க, உங்க நீங்க யாருன்னு உங்கள்ட்ட சொல்லுங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை முன்வைத்தார், தன்னுடைய வாழ்க்கையை முன்வைத்தார்கள். இதற்கு முன்னே 39 ஆண்டுகாலங்கள் நான் உங்களிடத்திலே வாழ்ந்திருக்கிறேன், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைத்திருக்கிறீர்கள், என்னை எப்படி பார்த்திருக்கிறீர்கள், என்னுடைய அந்த ரிலேஷன்ஷிப்ல, என்னுடைய சமூகவியல் பண்புல, என்னுடைய தனிப்பட்ட முறையான உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல நான் எப்படி இருந்தேன். லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி அஃலா தஅக்கிலு, இஸ் தி வேர்ட் ஆஃப் குர்ஆன். ரொம்ப அருமையா அல்லாஹ் கேக்குறான், லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி அஃலா தஅக்கிலு, I have spent my whole 39 years, என்னுடைய 39 ஆண்டுகாலத்தினுடைய வாழ்க்கை முன்னே இருக்கிறது. இதுதான் சரியான தகுதி, சர்டிபிகேஷன். இன்னைக்கு உலகத்தில் எந்த தலைவரும் சொல்ல முடியுமா, யாராவது சொல்ல முடியுமா? அது சொல்லாம இருக்கிறது தான் தலைமையே, சொன்னா அவனை எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அவ்வளவு ஊழல்களும் ஓட்டைகளும் நிறைந்திருக்கவன் தான் மேலே வர முடியுங்கிறான். அத்தனை வருஷம் பண்ற பிராடினுடைய வெளித்தன்மைங்கிறான். சர்டிபிகேட் எப்படி, இன்னைக்கு உள்ள கொடுமையான செய்தி நமக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் எத்தனை எம்பிக்களுடைய மேல கிரிமினல் வழக்கு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், ஊர் எரிஞ்சு அடைச்சியும். இப்ப இவன் தான் பேர உட்காந்து சட்டம் போடுறான் அடுத்தவனுக்கு, நீ எப்படி ஒழுக்கமா இருக்கணும். கால கொடுமை பத்தியில பெருமானார் ஹதீஸ்ல அழகாக சொல்லுவார்கள், நீங்கள் எந்த ஆளுமைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்களோ, ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்களோ, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய ரிசல்ட் நீங்க அனுபவிச்சே ஆகும். தவறான ஆளுமைகளை நீங்கள் கைகாட்டினால் அதனுடைய பிரதி உபகாரமாக மிக மோசமான ஒரு ஆட்சியையும், இந்த அந்த ஆட்சியினுடைய பகரமாக நீங்கள் வறுமையையும் பெற்றுக் கொள்வீர்கள். பெருமானாருடைய அதிர்ச்சி. இதுக்கு வந்து உதாரணம் சொல்லி சொல்ல வேண்டியது இல்லை. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை ஆண்டு காலங்கள் தான் வாழ்ந்ததை முன்னே வைத்து மேலே வந்தவர்கள். 40வது வயசுல வஹி வந்துருச்சு. முதல் ஆண்டு அல்லாஹ் சொன்னான், நான் யார் என்பதை பெருமானாரை நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள். என்னை பற்றி அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், என்னுடைய ஏகத்துவத்தை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். வரலாறுல எழுதுவார்கள், நல்ல இது ஞாபகம் வைக்க வேண்டிய தருணம் என்பதால் சொல்லுகிறேன், கவனம் சிதற வேண்டாம். 40 வயசுல நுபுவத், 43 வயது வரையும் 3 ஆண்டு காலங்கள் வெறும் சீக்ரெட் தாவா, ரகசிய அழைப்பு, வேற யார்ட்டையும் பெருமானார் பேசல, செய்திகள் வந்துருச்சு. தனக்கு நெருக்கமா இருந்த சில பேர்கிட்ட இத பத்தி லேசா சொல்றாங்க. 3 ஆண்டு காலங்கள் பெருமானார் எதையுமே வெளிப்படுத்தவில்லை, சீக்ரெட் ப்ரொபகேஷன் என்று எழுதுவார்கள் அந்த 3 ஆண்டு காலங்களை. 43 ஆண்டு காலங்கள் தன்னுடைய இதயத்தில் இறக்கப்பட்ட அந்த முதல் வசனத்தை, அந்த ஏகத்துவத்தை பெருமானார் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்றாங்க. 43 ஆண்டு காலம் முடியுது, 3வது வருஷம் முடியுது, 4வது ஆண்டு ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல அல்லாஹ் ஒரு வகையை இறக்குகிறார். அன்தீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், அன்தீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், பெருமானாரே உங்களுடைய உறவுகளுக்கு நான் கொடுத்த செய்தியை எத்தி வையுங்க. அதுவரைக்கும் சொந்தக்காரங்களுக்கும் சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நண்பர்கள் அபூபக்கரும் ஹதீஜாவும் இப்படித்தான் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். 3 ஆண்டு காலம் முடிந்துதான் இறைவனுடைய இந்த ஏவலும் இந்த ஆர்டரும் வருகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த முதல் இன்சிடென்ட், 2வது இன்சிடென்ட், இதெல்லாம் நம்ம பல பயான்களில் கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து, நீங்கள் இந்த தூதுத்துவ செய்தி எனக்கு வந்திருக்கிறது, இன்னும் சில ஹதீஸ்கள் வருது, இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். என்னை குறித்தான உங்களுடைய நம்பிக்கை எப்படி என்று கேட்டார்கள். அந்த அமீனும் யூ ஆர் த ட்ரஸ்ட் ஒர்த்தி. அப்ப அவங்க உள்ளவன் சொன்னான், நீங்கள் சொன்னால் அது மிகச்சரியாக இருக்கும். அப்ப சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் இருந்து தூதுவனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுல முதல்ல பைகாட் பண்ணது, அதை விட்டுட்டு ஓடுனது, அதற்கு வார்த்தைகளை சொன்னது அபூ ஜஹல், அபுல் ஹிக்கம், அறிவினுடைய தந்தை. அவருடைய பேர் அபூ ஜஹலுக்கு பேரு அபுல் ஹிக்கம். அந்த பெயரோடு வளம் வந்தவர் சொன்னார், நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு எந்திரிச்சு கையை கழுவிட்டு போனார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்புறம் தான் வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட்ல நிறைய பேருக்கு புரியல என்ன சொல்ல வர்றாங்க. அப்புறம் இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு குழு என்ன செஞ்சதுன்னா பரப்புறான், இதே மாதிரி இவர் சொல்றது சாதாரணமான விஷயம் இல்ல, நம்மளுடைய மூதாதையர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்ததை உடனே கூட சொல்றார், சிலை வணக்கம் கூடாதுங்கிறார், கடவுளுடைய அதிருப்தி வந்தா என்ன செய்யறது அப்படின்னு முத முதல்ல படம். அப்புறம் அல்லாஹ் அடுத்த ஆயத்தை இறக்குறான், என்ன ஒரே நாளையில் அப்படியே வானத்திலிருந்து இறங்கிரல, ஸ்டெப் பை ஸ்டெப், இஸ்லாத்தினுடைய எல்லா படிமானங்களுமே ஸ்டெப் பை ஸ்டெப், வாழ்க்கையினுடைய நீட்சிக்கும் அதனுடைய ஓட்டத்திற்கும் ஏற்றவாறு நம்மளை நடவடிக்கை வைப்பதுதான் நம்முடைய மார்க்கம். அப்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், நபிய உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்க செய்யுங்க, அனில் முஷ்ரிகீன், பைகாட் முஷ்ரிகீன்களை நீங்கள் பைகாட் பண்ணுங்க, அதை விட்டுருங்க, அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்க விட்டுருங்க. இப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இஸ்லாத்தின் பக்கம் வருகிற கூட்டத்தார்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 43, 44வது 3வது வருஷம் முடிஞ்சிருச்சு, 44 ஆரம்பிச்சு அது அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த ப்ரொபகேஷனும் இந்த ரிசாலாவும் பொதுமக்களிடத்திலே போய் சேருகிற போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நிறைய பேர் எதுக்குறான், நிறைய பேர் எதுக்குறான், இது எதுக்கு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்குள்ள எல்லாம் நிறைய செய்திகள் இருக்கிறது, நான் அதுக்கெல்லாம் போல அந்த வரலாறை மட்டும் ஞாபகம் வைப்பதற்கு. ஏத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பெருமானாருக்கும் சிரமம் கொடுத்தார்கள், பெருமானாரோடு இருந்தவர்களுக்கும் சிரமம் கொடுத்தார்கள். நபிக்கும் சிரமம், நபியோட இருந்தவங்களுக்கு சிரமம். கிட்டத்தட்ட 4 ஆண்டு கழித்து 4.5 5வது ஆண்டு வருகிற சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட இருந்த அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ரொம்ப சிரமமா இருந்துச்சுன்னா நீங்க வேண்டாம், எங்கேயாவது பக்கத்து இடத்துக்கு போங்க, உங்களுடைய அந்த சிரமத்தை போக்கிற மாதிரி பக்கத்து நாட்டுல போய் நீங்க இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் அனுமதி 4.5 ஆண்டுல இந்த அனுமதி கிடைக்கிறது. அப்போ நிறைய கூட்டத்தார்கள் ஒவ்வொரு டீமா கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹபஷா என்ற தேசத்திற்கு போகிறார்கள். இன்றைக்கு பெயர் சொல்லப்படுகிற அபிசீனியா அந்த ஊர் பேர். அதற்கு ஒரு கூட்டம் கிளம்பி போகுது. போன உடனே இந்த மக்கள் 1 நாள் 2 நாள் 3 நாள் அந்த வரலாறுல அழகா எழுதுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒருத்தரா ரெண்டு பேரா இப்படி போறாங்க. இது முதல்ல அந்த காபிர்களுக்கு முஷ்ரிக்கீன்களுக்கு விளங்கல, இவங்கெல்லாம் எங்க போறாங்க, என்ன பீப்புள் ஆஃப் ட்ரேட். உலகத்திலே முதல் முதல்ல சந்தைப்படுத்துவதையும் முதல் முதல்ல வந்து வணிகத்தையும் கட்டவர்கள் இஸ்லாமியர்கள். இன்னைக்கு வரையும் நம்முடைய வரலாறுகள் மறைக்கப்படுது அப்படின்னு சொன்னா அதுல கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முதல் முதல்ல டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கக்கூடிய ஒண்ணு, தர்ஜுமா, அரபியிலிருந்து மற்ற மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பது என்பது வந்தது கேரளால. ஏன்னா அங்க ட்ரேடுக்கு வந்தவங்க பிசினஸுக்கு வந்தவங்க அங்கே தங்கி இருக்கும் போது அடுத்த மொழிபெயர்ப்பாளர்களை வைத்து அவர்கள் மொழிபெயர்ப்பை செய்து கேரளா மொழியில, அதனாலதான் அவன் டெவலப்மெண்ட் ஆனான். இன்னைக்கு அரபியில எங்க போனாலும் மலையாளிஸ் வந்து கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்னு சொன்னா இது இன்னைக்கு வந்தது இல்ல, அப்பையில இருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு சீடு போடப்பட்ட ஒரு செய்தி. இன்னும் வரலாறு உறுதிப்படுத்துகிறது, முதல் முதலிலே வந்த டிரான்ஸ்லேட்டர்கள் உருவானவர்கள் அந்த காலத்திலே கேரளால உருவாயிருந்தான். அரபிகள் வந்து அவங்களை கூட்டிட்டு போய் ஜாமான் வாங்கி கொடுக்கறது, இவங்களுக்கு இடையில மீடியேட்டரா பேசுறது அந்த வேலையை பார்த்து. அப்போ இங்கிருந்து அபிசீனியாவுக்கு ஒரு கூட்டத்தார்கள் போகிறார்கள். இது தெரிய வந்துருச்சு அந்த அங்க இருந்த அந்த குப்பார்கள். உடனே அடுத்த வேலையை துவக்கனா நேர இங்கிருந்து ஒரு டெபுடேஷன் அங்க அனுப்பலாம். அதுல போறது யார் அப்படின்னு சொன்னா அபு சுஃபியான் அப்படிங்கிற ஒரு வியாபார ரீதியாக போகிறார். அப்ப சொல்லி விடுறான், நீங்க அங்க இருக்கும் போது அவர் ஹபஷா என்னுடைய அந்த மன்னர் நஜ்ஜாஷ் சொல்லுங்க, நீங்க வந்து அவங்க வந்திருக்க ஆளுக்கு சாதாரணமான இல்ல, ஏதோ ஒரு தீமோட வந்திருக்கான், உன் ஆட்சியை கால் பண்ணிடுவான். யார்கிட்ட என்ன பேசினா விளங்குங்கிறது ஒரு பெரிய பாடம் இல்லையா, அது அரபுகளுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். மொழியிலும் இலக்கியத்திலும் அறிவிலும் உலகத்தில் வாழ்ந்து காட்டிய ஒரு மக்கள், இன்றைக்கு வரை எந்த மொழியும் பக்கத்துல நெருங்க முடியாததுக்கு காரணமாகத்தான் தமிழ் பழமையான மொழி இல்லைன்னு சொல்லல. ஆனால் குதிரையினுடைய ஒவ்வொரு முடிக்கும் பெயர் வைத்தவர்கள் அவர்கள். முடிக்கு பெயர் வச்சிருந்தான், மண்டையில இருந்தா என்ன முடி, கழுத்துல இருந்தா என்ன முடி, வாழ்ல இருந்தா என்ன முடி, இப்படி அந்த முடிக்கு பெயர் வைத்தது மட்டுமல்ல அந்த முடியினுடைய பெயர்களை கவிதைகளிலே பாடி உலகத்திலே டாக்குமெண்டேஷன் பண்ணவே டாக்குமெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம் தமிழை பற்றி பெருமையாக பேசுவோம், ஆனா இன்னைக்கு சங்ககால பாடல்களை எடுத்து ஒண்ணு கொடுத்து வாசிங்கன்னு சொன்னா வாஜி யாருக்கு வாஜி தெரியாது, இது என்ன என்னமோ சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு போயிருவான். ஆனால் இன்றைக்கு வரையும் தங்களுடைய கவிதைகளில் அந்த மொழியை துடிப்புடனும் உயிர்ப்புடனும் வைத்திருக்கிற ஒரு சமூகம் வந்து சமூகம். அப்போ இவங்க அங்க போன உடனே நஜ்ஜாசிட்ட போய் அப்ப கூப்பிட்டு கேக்குறாரு, இவன் ஒரு ஆளு ஏதோ வந்து ஒரு ரைபல் டீம் மாதிரி உள்ள வந்திருக்கான், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு விடுற. கூப்பிட்டு விட்டோன்னு இவங்களுக்கு ஒரே பயம், என்ன அப்படி கூப்பிட்டு விட்டாங்க. அப்ப அந்த அவர்களுக்கு இடையில் நடந்த அந்த சம்பாஷணையை வரலாற்றில் அழகாக எழுதுவார், எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் கேட்ட உடனே ஒவ்வொரு விஷயமா கேட்கிறார். இவங்க ஆன்மீகத்தை பத்தி சொல்லும் போது, அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நீங்க என்ன கருத்து முன்வைக்கிறீங்க கேட்கிறாரு. அங்கே அப்பதான் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, முந்தைய வரலாறு, முந்தைய நபிமார்களை எப்படி நம்ப வேண்டும், உலகத்தில் எல்லா நபிமார்களையும் நம்ப சொல்லுகிற, எல்லா வேதங்களையும் உள்வாங்குகிற, மொத்த அறிவினுடைய களஞ்சியமாக இருக்கிற குரானினுடைய வசனங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது, வேற எந்த மார்க்கமும் சொல்லல, எல்லா நபியை நம்ப வேண்டும், எனக்கு முஹம்மது ரசூலுல்லா எப்படி நான் நபியாக அங்கீகரிக்கிறேனோ, அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் ஈசா என்ற பெயரோடு குரான் அறிமுகப்படுத்துகிற நபியை அதில் எள்ளளவு கூட குறைத்து மதிப்பிடுவதற்கு அல்லது நம்புவதற்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு அனுமதி இல்லை. மூசாவை மோசஸை குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லை. தௌராத்தையும் இஞ்சியிலையும் நம்புவதற்கு இந்த வேதம் மட்டுமே சொல்லித் தருகிறது. நான் தௌராத்தையும் நம்பணும், இன்னைக்கு கையாளும் படி இருந்தால் கையாடல் பண்ணுவது எனக்கு தேவையில்லை, ஒரிஜினல் ஒன் த ஆரிஜினல் ஸ்கிரிப்ட், அதை ஏற்பது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கடமை. அப்ப இவங்க போய் பேசுறாங்க, பேசின உடனே அவர் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு மனசுல வச்சுக்கிட்டாரு. அதுக்குள்ளாட்டி இங்க என்ன நடந்து போச்சு, நாயக்கல் ஆலயத்தில் இப்படி இஸ்லாத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு விதமான வதந்தியை பரப்புகிறார்கள். என்னன்னா குறைசிகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், குறைசிகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். தப்பா நினைச்சுக்க கூடாது, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று சொல்லுகிற இந்த மக்களுடைய பொறுப்பற்ற தன்மையின் காரணமாக உலகத்தினுடைய மீடியா என்பது வளருவதே வதந்திகளை கொண்டுதான், அநியாயமாக பேசுவதை கொண்டுதான், அக்கிரமங்களை கொண்டுதான். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பொறுப்பை எடுக்கிறதுக்கு நாம கையை விட்டுட்டோம். I am not talking about TV serials and other things. உடனே எடுத்த உடனே மீடியா டிவி பாக்குறது தியேட்டருக்கு போறதல்ல, அது அதற்கு பின்னே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறை அது, நாம் கால் பதிக்க வேண்டிய துறை. ஏ குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், you are the responsible people because you are the people of Muhammad. குர்ஆன் சொல்லும், நீங்கள் பெருமானாருடைய வர்க்கம், பெருமானாரையும் அல்லாஹ்வையும் நம்பியவர்கள், எல்லா இடத்திலும் உண்மை பேசுகிறவர்கள், ஆகவே இந்த பொறுப்புக்கெல்லாம் நீங்க தான் தகுதின்னு குர்ஆன் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை அல்லாஹ் அழகாக பயன்படுத்தும், உங்களால் அதற்குரிய தகுதியான ஆள்களாக ஆக முடியாவிட்டால், தக்கும் சித்தன துன்பில் அறம், அதன் மூலமாக உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பித்தனா குழப்பம் உண்டாகும், நீங்களும் அதில் மாட்டுவீங்க. என்பது அந்த சாராருக்கு மட்டும் என்பதை நீங்கள் நினைத்து விட வேண்டாம். இன்னைக்கு எல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி நம்ம கேட்கிற துவா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டேங்கிறான். சிரியால அடிச்சா நம்ம குனுத்து ஓதுனோட ஏன் வந்து குண்டு மேலே நிக்க மாட்டேங்குது, நம்ம பேசுறான் எவ்வளவு முட்டாள்தனமான பேச்சு. நான் எதையுமே செய்ய மாட்டேன், அல்லான்னு இருப்பேன், நல்ல கறியும் சோறும் திம்பேன், படுத்தே கிடப்பேன், ஆனா வந்து அல்லாஹ் எனக்கு எல்லாமே செய்யணும், குண்டு உள்ள அல்லாஹ் தாங்கி பிடிக்குதுங்கிறான். என்ன முட்டாள்தனமான பேச்சு, அல்லாஹ் சொல்றான் it is not the fault of Allah, it is part of yours, உன்னுடைய சமூகத்தினுடைய. அந்த டீய தூக்கிட்டாங்க போத்தாயே, பேசுறேன்னா அல்லான்னு நாள் கத்தி பேசுறேன், கேட்கிறவங்களுக்கு டீ குடிதான் பெரிய பஞ்சாயத்து நிறைய இடத்துல. இதுல விட நல்ல வேலை எனக்கு இன்னைக்கு டீ வைக்கல, அது வச்சா சில பேர் அங்கிருந்து எட்டி பார்ப்பான், என்னமோ வச்சிருக்காங்க. நான் சில இடத்துல ஊத்திய காமிக்கிறது, உனக்கு கொடுத்த டீ தாண்டா பலா எனக்கு கொடுத்துருக்கான், அதுதான் குடிக்க போறேன், என்னமோ அவருக்கு என்னமோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வேற என்னத்த தரப்போறாங்க, அது தூக்கி அதை கொண்டு போங்க. இப்ப இப்ப அந்த பொறுப்புகளை அல்லாஹ் இந்த சமூகத்தின் மீது சாட்டி இருக்கிறான். இத அவர் நஜாசி பார்த்துட்டு ஒன்னும் சொல்லல, திரும்ப இந்த இஸ்லாத்திற்கு எல்லாரும் வந்துட்டாங்க, போன பாதிக்கிறோம் திரும்பி வந்துருச்சு. இந்த வதந்திகளை பரப்புவது, இஸ்லாமியர்களை அலக்கடிப்பது என்கிற இந்த செய்திகள் இன்றைக்கு புதிதானதாக இல்லை. திரும்பி வந்த உடனே இங்க வந்து பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கல, இன்னும் மக்கால சிரமத்தில் தான் இருக்காங்க எல்லாருமே. அப்ப திரும்ப ஒவ்வொரு ஆளா திரும்ப போக ஆரம்பிக்கிறாங்க. அதுல பெருமானாருடைய மருமகன் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போனாங்க, பெருமானாருடைய மகள் போனாங்க ஹபஷாவினுடைய அந்த ஹிஜ்ரத்துக்கு, முதல் ஹிஜ்ரத் அது போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தன்னுடைய அழைப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். இதனுடைய போக்கு வேற மாதிரி போகுது அப்படின்னு சொன்ன உடனே பெருமானாரிடத்திலே பேசாமல் பெருமானாருடைய குடும்பத்தார் அங்கே யார் பொறுப்புல இருக்கான்னு பார்த்தான். அங்கே அபு தாலிப் அவர்கள் அந்த குடும்பத்தினுடைய தலைவராக இருந்து பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருந்தார்கள். அவங்கள்ட்ட போய் ஒரு கூட்டம் பேசுறான், கண்டிச்சு வைங்க, இப்ப நம்ம பேசுவோம்ல, உள்ள ஒரு மாதிரி தெரியுறேன், மொபைலோட ஓரம் ஓரமா நிக்கிறான், இப்ப உள்ள பிரச்சனை, ஒரு ஓரமா நின்றுகிட்டு இருக்கேன், பையன் சரியா இருக்க மாதிரி தெரியல, அதனால கொஞ்சம் பார்த்து வைங்க. இதே மாதிரி பெருமானாரை பற்றி அபு தாலிப் இடத்திலே சொல்லப்படுகிறது, அவங்க எதுவுமே சொல்லல. அப்படியா அப்படின்னு கேட்டு பேசாமல் இருந்தான். நாலாவது ஆண்டு கடந்து ஐந்தாவது ஆண்டிலே ஆகி கிட்டத்தட்ட 5.5 வருஷம் முடிஞ்சு 6 வருஷம் பிறக்க போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 6 வருஷங்கிறது நிமிஷம் மாதிரியா? என்ன சிரமத்தை பெருமானார் அடைந்திருப்பார்கள்? பொறுப்பு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு. அந்த வேதத்தை எங்கேயாவது இறக்கி வைக்கணும், யாரையாவது இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். அதற்குரிய வழிகள், வேஸ், அதற்குரிய உபகரணங்கள், ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் எதுவும் இல்லை. எங்க போனாலும் முட்டுக்கட்டைகள், எங்கே போனாலும் மறுப்புகள், எங்கே போனாலும் அடி உதைகள், இப்படித்தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுல கூட இருக்கவங்களை வச்சு அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு இப்படி ஒவ்வொரு நாளும் என்றைக்கு விடிவு கிடைக்குமோ? பெருமானார் நம்ம நினைக்கிற பஞ்சு மெத்தைகள் அங்கே இல்லை, அங்கே மலர் கொத்துகள் இல்லை. இதுதான் பெருமானாருடைய வாழ்க்கை. 6வது வருஷம் ஆகும், 5 வருஷம் கழிஞ்சு 6வது வருஷம். ஹம்சா ரதியல்லாஹு தஆலா முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்கிறார். குடும்பத்திலிருந்து ஒரு ஆளு ஹம்சா ரதியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை, அது பெருமானாருக்கு ஒரு மிகப்பெரிய ஏன் அப்படின்னு சொன்னா, ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அந்த ஊரிலே உள்ள ஒரு இன்டெலிஜென்ட் பாய், சின்ன வயசு. அவர் ஏற்ற உடனே அங்கிருந்து பல அபூஜகர்களை போன்றுள்ள தலைவர்கள் வந்து கேட்டார்கள், என்ன இவர் கூட போயிட்டியா? கெட்டு போயிட்டான் பையன், இன்னைக்கு நம்ம சொல்லுவோம்ல இவர் கூட சேர்ந்து சுத்திரியா, அவ்வளவுதான். இதே மாதிரி ஹம்சாவை பார்த்து சொன்னார்கள். ஹம்சா ரதியல்லாஹு தஆலா ஏன் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதே ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. ஒரு நாள் இப்படி போயிட்டு இருக்காங்க, எல்லாம் அந்த மக்காவை சுத்தி தான், அந்த ஒரு 2 தெரு தான். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த வளர்ச்சி பெற்ற கண் கவர் நிலைகள் அங்க இல்ல, 2 தெருல எல்லா தெருமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதான் வீடு, அது பக்கத்து தெரு, அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபால இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சைடா அவங்க ஹம்சா போகும்போது பாக்குறார்கள், அபூஜஹல் கடும் கோபமா இருந்தான். அபூஜஹல் கடும் கோபமா இருந்தான். அவன் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஏதோ ஓதி கொண்டிருக்கிற போது கல்லை எடுத்து எறிந்தான், பெருமானாருடைய தலையில் அடித்து விட்டது, காயமாயிருச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான எதிர்ப்பும் அதற்கு தெரிவிக்கவில்லை. தடவிட்டு யாரெல்லாம் இவங்க எல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே ஹம்சா ரதியல்லாஹு தஆலா ஒரு பெரிய இறக்கம் வந்துருச்சு. அல்லாஹ் அதை வைத்து அவர்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்தார். அந்த ஒரே ஒரு இன்சிடென்ட், அதை வச்சு அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்தார். ஹம்சா ரதியல்லாஹு தஆலா வந்த பின்னாடி அதே ஆண்டிலே உமர் ரதியல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்கு வருகிறார். இந்த வரலாறு நமக்கு தெரியும், உமர் ரதியல்லாஹு தஆலா எப்படி, அது உள்ள நான் போல. உமர் ரதியல்லாஹு தஆலா வந்த உடனே நம்ம பயன்ல தான் கேட்போம், அதுவரையும் சுணங்கி இருந்த அந்த மக்கள் தன்னுடைய தொழுகையே, தன்னுடைய இபாதத்துகளே, தன்னுடைய அல்லாவை பற்றி உண்டான செய்திகளை வெளியே சொல்லாம இருந்தவங்க அப்படியே ஒரு பெரிய போஸ் கிடைச்ச மாதிரி, ஊர்ல ஒரு பெரிய ஆள், விஐபி, அண்டாரியா மட்டும் எல்லாம் பாத்துக்கலாம். அப்பதான் முத முதல்ல ஆயத்துக்களை வெளியே ஓதுறாங்க, ப்ரொபகேஷன் பண்றாங்க, சத்தம் போட்டு பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் போதே உமர் ரதியல்லாஹு தஆலா சொன்னார், இனி ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி பயப்பட வேண்டும், நான் போய் சொல்லுகிறேன், எந்த தலைவரை பார்க்க வேண்டும். ஏன்னா உமரை பார்த்து அவ்வளவு பயம், மனுஷனுக்கும் பயம் சைத்தானுக்கும் பயம், அப்படி ஒரு பர்சனாலிட்டி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஏ மிங்கிள் பர்சனாலிட்டி. ஒரு புத்தகம் உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்களை ரிசர்ச் பண்ணி எழுதுனாங்க, இன்றைக்கு உலகத்திலே வளர்ந்திருக்கிற அத்துணை துறைக்குமே அவரிடத்திலே வழிகாட்டுதல் இருந்தது. இன்னைக்கு எந்த எந்த துறையெல்லாம் கொடிகட்டி பறக்குதோ அத்துணையிலேயுமே மிக அழகிய முன்னுதாரணமாக, சத்தியத்தை போதிப்பவராக, உண்மையின் பக்கம் நிற்பவராக உமர் இருக்கிறான்னு இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி எழுதிருக்கான். காந்தி சொன்னது ஒரு பேர், நமக்கு எல்லாரும் சொல்றது, அது இல்லாம தனி புத்தகமே வந்து இருக்கிறது. அவ்வளவு அறிவுக்கு சொந்தக்காரர் உமர். என்ன பெருமானாருடைய பாசறையில் பெருமானார் பக்கத்திலே வச்சு வளர்த்தெடுத்தாங்க அந்த உமரை, சாதாரணமா இல்ல. அப்போ உமர் ரதி அல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நம்ம இப்ப என்ன நினைப்போம், முடிஞ்சு உமர் வந்த உடனே ஒரு பெரிய வெள்ள பிரளயமே வந்துருச்சு, எல்லாம் இன்னும் தொல்லக்கூடுது, இன்னும் தொல்லக்கூடுது, சிரமம்னா சிரமம், அவ்வளவு பெரிய சிரமம் அதற்கு அடுத்த நிலைகளிலே வருகிறது. 6வது ஆண்டு முடிந்து 7வது ஆண்டு பிறக்கிறது. 7 வருஷம் நுபுவத்தை கையில வச்சுக்கிட்டு இதை எங்க இறக்கிறது, யாரை கூப்பிடுறதுன்னு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திணறிக் கொண்டிருக்கிற போது 7வது ஆண்டு பெருமானாருடைய 2 குழந்தைகள், இந்த சைடுல பாப்பா, அடுத்த சைடுல உமா, அந்த 2 பனு ஹாஷிம் அப்துல் முத்தலிப் என்று சொல்லுகிற அந்த 2 குடும்பமும் ஒன்னா சேரும். ஒன்னா சேர்ந்து முடிவு பண்ணாங்க என்ன செய்யறது, ரொம்ப சிரமமா இருக்கு, அவரை சிரமப்படுத்துறாங்க, அவருக்காக வேண்டி எல்லா இடங்களிலும் மற்றவர்களுக்கும் சிரமம் தரப்படுகிறது. முரதி அல்லாஹு தரானோ ஆறாவது ஆண்டு இஸ்லாத்துக்கு வர்றார். ஆறாவது ஆண்டினுடைய கடைசியிலே இந்த பேச்சு நடக்கிறது. ரெண்டு குடும்பம் ஒன்னா செஞ்சு இப்ப என்ன செஞ்சுக்கலாம், பெருமானாருக்காக வேண்டி நாம் இந்த சமூகத்தை எதிர்க்கலாம். நல்ல வரலாறு கேட்கணும். ஏதோ மூத்தாத்தனமா அவங்க எல்லாம் இருந்தாங்க, பெருமானாருடைய அத்தாலா யாரியா அப்படின்லாம் நம்ம பேசுறோம்ல. ரொம்ப நல்லா பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தாரை பத்தி யாரை பத்தியும் பேசுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அப்படி ஒரு கூட்டம் வரும், அப்படியும் யோசிப்பார்கள். وَتَقَلُّبُكَ فِي السَّاجِدِينَ وَتَقَلُّبُكَ فِي السَّاجِدِينَ Your parents, அல்லாஹ் சொல்றான், Your forefathers, if not frauds, they are the selectives. They chosen by myself. குர்ஆன் சொல்லுகிறது, உனக்கு முந்திய மூதாதையரை பெருமானாரே ஏதோ அப்படி வந்தாங்க அப்படின்னா இல்ல, நான் உங்களை உலகத்திற்கு அனுப்புவதற்காக வேண்டி உங்கள் தந்தை அவர் தந்தை அவர் தந்தை ஆதம் வரை நான் தேர்ந்தெடுத்தேன், அப்படித்தான் உங்களை இறக்கி கொண்டு வந்தேன். தவிர குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது, அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சாஜிதீன் ஆல் தே ஆர் தே வேர் முஸ்லிம்ஸ். குர்ஆன் சொல்லுகிறது, சஜதா செய்யறவங்க யாரு, சஜதா செய்யறவங்க யாரு, முஸ்லிம்கள். நான் அப்படித்தான் உங்களை கொண்டு வந்தேன். எவனோ யாரை பேசுகிறோம், எதை பேசுகிறோம்? அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லுகிறார், அப்துல் முத்தலிப், அந்த ரெண்டு கூட்டமும் ஒன்னா சேரும், சேர்ந்து அதிலே வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுவார்கள், முஸ்லீம்களும் இருந்தார்கள் காபிர்களும் இருந்தார்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க, we have to protect முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய இந்த பிள்ளைய நம்ம தான் பார்க்கணும், நாம் ஒன்றாக சேருவோம். அங்கே ரெண்டு குடும்பம் கைகோர்க்கிறது. இத பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாத்திற்கு எதிராக இருந்த அந்த மனிதர்கள் எல்லாம் ஒன்னா சேர்க்கிறான். தனி மனிதரா போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தாரு, இவரை பேசிக்கிட்டே இருந்தோம், திடீர்னு பார்த்தா குடும்ப குடும்பமும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களே, இது நமக்கு லாயக்கப்படாது. நல்லா கவனிக்கணும், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்திற்கு வந்த பின்னால் ஆறாண்டுகள் கழித்து, ஆறு வருஷம் நுபுவத் வந்து அதற்கு பின்னே நடக்கிற சங்கதி, ஒரு கூட்டம் அங்கிருந்து கிளம்பி அவங்களுடைய அப்துல் முத்தலிபிடத்திலே அவர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னா, இதுவரை நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம், யூஆர் அண்டர் அவர் வாட்ச், நாங்கெல்லாம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனா உங்களுடைய சூழல் இப்ப போக போக வேற மாதிரி இருக்கு, குடும்பம் குடும்பமா சேர்றீங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அபூ தாலிப் ஒரு மிகப்பெரிய மனிதர், ஒரு ஒரு தீர்க்க தரிசனமான அறிவுகளை கொண்டவர், எல்லா புரொட்டக்ஷனுக்குனே பாதுகாத்து வச்சிருந்தான். பெருமானாரை யாரும் எந்த வகையிலும் அனுப்பிவிடாமல் பாதுகாத்த ஒரு மிகப்பெரிய சோழர். அப்ப கேட்டாங்க என்ன செய்யணும், கேட்ட உடனே சொன்னாங்க ஒன்னும் செய்ய முடியாது, நீங்களே பெரிய கூட்டம், இங்க நாங்கள்லாம் சேர்த்து ஒரு உங்களை முடிவு பண்ணிட்டோம், ஏன்னா அவங்கதான் பெரிய தலைவர் அபூ தாலிப், நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்துல் முத்தலிப் பெரிய தலைவராக அவங்கள பார்த்து சொல்றாங்க, உங்களை விட்டு நாங்கள் விலகி கொள்ளுவோம், சோசியல் பைக்காட், நாங்க ஊர் ஊர் என்ன செய்யும், யாராவது ஒருத்தர் தரப்போ இந்த ஊர் விளக்கம் செய்ய அப்படின்னு சொல்லுவான். இங்க சொல்றாங்க, உங்களை விட்டு நாங்கள் விலகி கொள்ளுகிறோம், இனி உங்களோடு திருமணம் கிடையாது, பேச்சுவார்த்தை கிடையாது, கொடுக்கல் வாங்கல் கிடையாது, எந்த நிலையிலும் உங்களோடு நாங்கள் ஒன்றாக சேர மாட்டோம், உங்களை ஊரை விட்டு நாங்க தள்ளி வைக்கிறோம், இல்ல உங்கள்ட்ட நாங்க தள்ளிக்கிறோம். ஆறாவது ஆண்டு, ஏழாவது ஆண்டினுடைய ஆரம்பத்தில் இது நடக்கிறது, ஆறு ஆண்டு கழிஞ்சிருச்சு, ஏழாவது ஆண்டிலே இந்த செயலை செய்கிறார்கள். உடனே அவங்க ஒன்னும் அதை பெருசா சொல்லிக்கல, சரி பரவாயில்ல, ஷாபே அபி தாலிப் என்று சொல்லுகிற இடம் இன்னைக்கு இருக்கு, அந்த ஷாபே அபி தாலிபில போய் இவங்க தஞ்சம் புகுகிறார்கள். அங்கே முஸ்லீம்கள் காபிர்கள் அவர்கள் அந்த வம்சம் சார்ந்த அத்துணை பேரும் அங்கே சிறை விடுத்ததை போன்று சிறை விடுக்கப்படுகிறார்கள். ஏழாவது ஆண்டு, சாப்பாடு கிடையாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, எந்த உறவும் கிடையாது, திருமண உறவு கிடையாது, நல்லது கிட்டது எந்த பத்தமும் கிடையாது. ஏழாவது ஆண்டு ஆரம்பிக்கிற இந்த சோசியல் பைக்காட், எட்டு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாவது ஆண்டு வரை அப்படியே ஒதுக்கி வைத்திருந்தார்கள். பெருமானாருடைய வரலாற்றை எழுதுகிற வரலாற்று பேராசிரியர்கள் எழுதுவார்கள், அங்கே சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் குழந்தைகளுடைய பெண்களுடைய அழுகை சத்தம் ஒரு சில இடத்தில் கேட்டு இலை தலைகளை தின்றார்கள், கிடைக்கிறத குச்சிய இலைய பறிச்சு சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. 9வது ஆண்டு இஸ்லாமிய சமூகமே சிந்திக்க வேண்டும், அங்கே மலர் படுக்கைகள் இல்லை. உமர் வந்த உடனே அங்க அப்படி பெரிய வளர்ச்சிகள் இல்லை. பெருமானாருடைய ஒவ்வொரு வாழ்க்கை இன்றைக்கு நாம் சுமந்திருக்கிற இந்த இஸ்லாம், இதை கொண்டு பெருமை அடைவர்கள், இதை கொண்டு உலகத்தில் உள்ள எல்லா அனுக்கிரகங்களையும் அடைந்து கொண்டுகிற இந்த கூட்டம், பெருமானாருடைய அந்த நொடி நொடியான வாழ்க்கைகளை, அவர்கள் பட்ட அந்த சிரமங்களை கஷ்டங்களை, அவர்களுடைய இன்னொரு பேஜ பார்க்கணும். 9வது ஆண்டு முடிஞ்சு, 7 ஆரம்பிச்சது பைக்காட், 8, 9, 7, 8, 9 3 ஆண்டு காலங்கள் சியாபே அபி தாலிபில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான பெருமானார் மட்டுமல்ல குடும்பத்தார்கள், அப்துல் முத்தலிப் அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய சகோதரர்கள் ஹம்சா உமர் எல்லாம். 9வது ஆண்டு முடிந்து 10வது ஆண்டு பிறக்கிறது. 10வது ஆண்டு பிறந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு செய்தி நடக்கிறது. அதுல இடையில ஒருத்தர் மீடியேட்டரா வந்து குறைசிகள் பேசுறாரு, என்னப்பா நம்ம ஆளுகளே எப்படி நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க, இது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, இந்த ரெண்டு பேருக்கும் சோசியல் பைகாட், நீங்க பழக கூடாதுன்னு போட்ட ஒப்பந்தத்தை காபாவுக்கு உள்ள கொண்டு போய் மாட்டி வச்சிருந்தான். அரபுகளிடத்துல காபா என்பது என்றைக்குமே புனிதமானது. இந்த ஒப்பந்தத்தை உள்ள கொண்டு போய் ஒருத்தன் எழுதி மாட்டி வச்சிருந்தான். அப்ப பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு செய்தியை சொன்னால் அது உண்மையாக இருந்தால் இந்த ஒப்பந்தம் முடியுமான்னு கேட்டாங்க. என்னென்ன ஒண்ணு, அவர்கள் எழுதிய அந்த பேப்பரை கரையான் தின்று விட்டது என் பேரை தவிர. அதுல கையெழுத்து போட்டிருந்த இடத்துல, அதுல எழுதி வச்சிருந்த இடத்துல அந்த முழு பேப்பரையும் கரையான் தின்றுச்சு. அது சொன்னா அதெல்லாம் இல்ல, தாபாக்குள்ள பாதுகாப்பா அவ எடுத்துட்டு வாங்க பாப்போம். எடுத்துட்டு வந்து பார்த்தா முழு பேப்பர்ல எதுவுமே பெருமானாருடைய பேரை தவிர வேற எதுவுமே இல்ல. இப்ப சொன்னா சரி அப்போனா நாங்க ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள வரலாம். 10வது ஆண்டு இந்த செய்தி நடக்கிறது. 10வது ஆண்டு முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே 10வது ஆண்டு நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கிருந்து அந்த ஷாபே அபி தாலிபில் இருந்து பிடித்து வைக்கப்பட்டிருந்த குடும்பத்தார்கள் உள்ளே வர்றாங்க. வந்து 2வது மாசத்துல அப்துல் முத்தலிப் மௌத். யார் வந்து ஒரு சேஃப்கேடா பெருமானாரை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த அப்துல் முத்தலிபினுடைய மரணம் 10வது ஆண்டு நடக்கிறது. அதற்கு 2-3 மாசம் கழித்து இன்னும் அவர்களுக்கு அவர்களுடைய உள்ள ரீதியாக உதவியாக இருந்த அன்னை ஹதீஜா மௌத். இதை ஒருத்தன் படிச்சான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மரணம் இதற்கு மேலே ஒருத்தன் பெருமானாரை பிரியப்படாவிட்டால் பல்லா கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. குரான் நல்லா கேட்கிறான், அந்த பிரியம் இல்லாமல் யாரும் எங்கே சொர்க்கத்தினுடைய வாழையை கூட நுகர முடியாது. இந்த செய்தியை உங்களுக்கு மாற்றி கொடுப்பதற்காக வேண்டி அந்த நபியின், அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அந்நபி யூ அவுலா பில் முஃமினீ, இஃப் யுவர் சோல் வாண்ட் டு தி ப்ராஃபட் யூ ஹேவ் டு கிவ் ஹிம். என் உயிரை கொடுத்தால் தான் அது பெருமானாருக்கு சமமாக இருக்கும் என்று நினைத்தால் ஒவ்வொரு முஸ்லீமும் உயிரை கொடுக்க வேண்டும். முஹப்பத்தினுடைய உச்சகட்டம். அப்போ 10வது ஆண்டு ஹதீஜா, அன்னை ஹதீஜாவும் மரணம், இன்னும் துயரம். அந்த ஆண்டை பற்றி எழுதுவார்கள், ஆமுல் ஹுஸ்ன், ஆமுல் ஹுஸ்ன், தி இயர் ஆஃப் டிப்ரஷன், தி இயர் ஆஃப் ஆன்சைட்டி, கவலையின் ஆண்டு. திருமணம் கடக்கிறது, நாட்கள் போகிறது. அதற்கப்புறம் 10வது ஆண்டிலே பெருமானார் அப்பதான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, நம்முடைய மாரல் சப்போர்ட், நம்முடைய பிசிக்கல் சப்போர்ட், வெளியில நம்மளை பாதுகாத்த அப்துல் முத்தலிப் போயாச்சு, இங்கே ஆயிஷா இது ஹதீஜாவும் இறந்தாச்சு, அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னு பெருமானார் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார்கள். தாயிப்புக்கு முத முதல்ல வெளியே போறான். நமக்குலாம் தெரிஞ்ச பயணம், தாயிப்புல என்ன நடந்துச்சு, கல்லார் அடித்தார்கள் சொல்ல அந்த வரலாறுகள்லாம் அழகா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இவ்வளவு கஷ்டத்திற்கும் பின்னே தாயிப்புக்கு போனா பெருமானார் அவர்கள் நினைத்தது அங்கே திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்து கடுமையான கவலையில பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா மேராஜுக்கு கூப்பிட்டான். இது எல்லாமே கோயின்சைடா நடக்கும். இவ்வளவு பெரிய சிரமத்தை பெருமானார் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகிறார்களே என்பதற்காக வேண்டி தன்னுடைய நபிய அல்லாஹ் இங்கிருந்து அவனுடைய இடம் வரை. இப்ப இதுக்கு பின்னாடி உள்ள காசு, இதற்கு பின்னாடி உள்ள நோக்கங்கள்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எத்தனை வகையான அந்த அழுத்தங்கள், அந்த பெயின், அதற்கு பூரா அல்லாஹ் அதை கொண்டு போய் வச்சு மருந்த போட்டான். போட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போயிட்டு வந்தாங்க. 10வது ஆண்டு முடிந்து 11வது ஆண்டு வந்துருச்சு. அப்பையும் தொல்லைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜுடைய சமயத்துல எப்படி வெளியே போய் யாராவது இருந்தா அவங்கள கூப்பிட்டு இஸ்லாத்த சொல்லுவாங்க. 11வது ஆண்டு மதீனா அந்த நாட்டுக்கு பேரு எத்ரே, அந்த ஊருக்கு பேர். அங்கிருந்து ஒரு டீம் வருது, ஒரு 6 பேர் கொண்ட நபர்கள் 11வது ஆண்டு முதல் முதல்ல வர்றாங்க. அந்த 6 பேரையும் பெருமானார் சந்திக்கிறார்கள். ரகசியமாக சந்திச்சு அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய அழைப்பை கொடுக்கிறார்கள். அந்த டீமுக்கு தலைவராக இருந்தவர், நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த டீமுக்கு தலைவராக இருந்தவர், எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வரலாறு, அந்த மனிதர், அந்த தனிப்பட்ட மனிதர், ஏ கிரேட் பர்சனாலிட்டி. இன்றைக்கு நாம் வரை இஸ்லாத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு இவ்வளவு தூரம் அமர்ந்து அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய தூதரையும் பற்றி பேசுவதற்கு காரணமான ஒரு கிரேட் பர்சனாலிட்டி நிறைய தெரியாது. அபூ ஹுரைரா தெரியும், அபூ பக்கர் தெரியும், இவங்கெல்லாம் வந்து ஏன் தெரியுதுன்னு கேட்கல. அவரையும் இந்த சமூகம் உள்வாங்க வேண்டும் என்கிற ஆதங்கத்தில் சொல்லுகிறேன். அந்த டீமுக்கு தலைவராக வந்தவர் இருக்காரு, அவருடைய பெயர் அஸ்அத் பின் சராரா. அஸ்அத் பின் சராரா அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டார். அதான் முதல் முதல்ல அந்த டீமினுடைய தலைவரா வந்து பெருமானாருடைய பேச்ச கேட்கிறார். கேட்டுட்டு போயிட்டார். 11வது ஆண்டு முடிஞ்சு இங்க அடுத்து நடந்துகிட்டே இருக்கு. 12வது ஆண்டு திரும்ப வரும்போது 12 பேரை கூட்டிட்டு வந்தார். 2வது வரும்போது 12 பேர் வர்றாங்க. அதற்கு பேர் தான் அக்கபா என்று சொல்லுவார்கள். அக்கபத்துல் ஊலா, முதல் சந்திப்பு, முதல் அக்ரிமெண்ட். வந்துட்டு அவர் சொல்றாரு, யார சொல்லா சிரமமா இருந்தா நான் உங்களுக்கு பொறுப்படுத்துக்கிறேன். எசிரி பத்ரு அல்லாஹ் சொல்ல வைத்தார். இந்த வார்த்தையை முதல் முதல்ல சொன்னவர் அல்லாஹ்வினுடைய அனுக்கிரகத்தால் பெருமானாருடைய இதயத்தை அந்த மதீனாவின் பக்கம் காட்ட வைத்தவர் அஸ்அத் பின் ஸராரா. எங்க ஊருக்கு வாங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த 12 பேரும் 2வது வருஷத்துல ஈமான் கொள்றாங்க. அதற்கு அக்கபா ஊலா என்று சொல்லுவார்கள். அதை கொண்டு திரும்ப அவங்க ஊருக்கு போயிட்டாங்க 12வது வருஷத்துல. 13வது வருஷத்துல 70 பேரோட வந்தார். திரும்ப 70 பேர் ஒரு பெரிய டீமை கூட்டு வர்றாரு. கூட்டிக்கிட்டு வந்த உடனே இந்த போன வருஷம் சொன்னதே பெருமானாருடைய மனசுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அல்லாஹ் ஏற்படுத்திய நிகழ்வுகள் எல்லாமே. அப்போ அந்த முதல் வருஷத்துல போகும்போது சொன்னாரு, நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆள் அனுப்பி வைங்க, அவர் எங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாரு, நாங்களும் இந்த குர்ஆன் எல்லாம் ஓதி படுத்துக்கிறோம், எல்லாம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸா பின் உமைர் என்கிற நபி தொடர கூட அனுப்பி வச்சாங்க. அவங்க போய் அங்க ஒரு சமூகத்தை முதலிலே கட்டமைத்தார்கள். இது அல்லாஹ்வினுடைய சுன்னா. அந்த அவ்வளவு பெரிய அழுத்தத்திற்கு பிறகு பெருமானார் வருவதற்கும் அவர்கள் வந்தவுடனே தன்னுடைய பணியை துவங்குவதற்கும் ஒரு களம் அமைக்கப்படுகிறது, ஒரு சொசைட்டி உருவாக்கப்படுகிறது. அது அழகா எழுதும் அந்த இன்ஸ்டலேஷன் ஆஃப் சொசைட்டி. ஒரு ஒரு தனி வர்றதுக்கு முன்னாடியே குர்ஆன் ஓதி படிச்சுக்கிட்டாங்க, பெருமானார் எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. 13வது ஆண்டு வருகிறது. அப்ப வந்தவர் சொன்னாரு, யார சொல்லா நாங்கெல்லாம் ஓரளவு ஓதி படிச்சுட்டோம், இப்ப தொழுவ ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா இது மேராஜ் முடிஞ்சிருச்சு, கடமைகள்லாம் வந்துருச்சு, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இப்ப வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது அவர் போன பிறகுதான் நாயகம் சொல்லா வரைவு செல்லும் அவர் தனக்கு தெரியமான அந்த மக்காவை விட்டு விட்டு 13வது ஆண்டு மதினா. இதுதான் பெருமானாருடைய 13 ஆண்டு கால வாழ்க்கை. மொதல் 3 ஆண்டு காலம் ரகசியமே, 4வது 5வது ஆண்டுகளில் வெளிப்படையான தாவத், 5.5 வருஷம், 6வது வருஷம் அங்கிருந்து ஹபசா பயணம், அது அப்படியே துவங்குகிறது. இப்படி 7வது ஆண்டு 6வது ஆண்டிலே வந்து அதே மாதிரி குறைசிகள் சந்திப்பு இதெல்லாம் நடக்குது. 7வது ஆண்டுல ஊர் விளக்கம், 8வது ஆண்டுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பயணம், 8வது ஆண்டு, 10வது ஆண்டு, 3 ஆண்டுகள் அந்த ஊர் விளக்கத்தில் இருந்து 10வது ஆண்டு இவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்களுடைய மரணம், அதற்கு அப்புறம் அல்லாஹு தஆலா தாயிக்கு அனுப்புனது, மேராஜுக்கு அனுப்புனது, இதெல்லாம் 9வது ஆண்டு, 10வது, 11, 12, 13 ஆண்டுகளில் அந்த எஸ்ரி வாசிகளை பெருமானார் சந்தித்தார். இப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இது மலர்படுக்கையா அல்லது முள்படுக்கையா? இந்த பெருமானார் யார்? எங்களுக்காக வேண்டி இந்த ரிசாலத்தை சுமந்து வந்த அவர்கள் அனுபவித்த சிரமங்கள் என்ன? அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பேஸ் பண்ண அந்த ட்ராஜடிஸ், அவர்களுடைய சிரமங்கள் எவ்வளவுதான் அனுபவிச்சாங்க. இதை உள்வாங்குவதற்குத்தான் இதே போன்ற நிகழ்ச்சி. இதை உள்வாங்க முதல்ல வாங்க. ரெண்டாவது, இதிலிருந்து நாம் பெறக்கூடிய சில பாடங்கள், நேரத்தினுடைய காலத்தினுடைய நிலையை அனுசரித்து இனிமேட்டு வந்து இதனுடைய எக்ஸ்பீரியன்சஸ், இந்த சமூகம் எப்படி இதை பிரதிபலிக்க வேண்டும், இந்த சமூகம் பெருமானாரை எப்படி உள்வாங்க வேண்டும், அவர்களை எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்கிற சில செய்திகளை நாம் உள்வாங்க வேண்டும். இந்த சமூகத்திற்கும் இதே போன்றுதான், எல்லாம் சுகமாக இல்லை. இன்னைக்கு நம்ம அந்த நிலையை விட்டு அடுத்த நிலையை நோக்கி போயிட்டோம். உதாரணத்துக்கு ஹஜரத் அவர்கள் சொல்லுகிற போது மக்தபை குறித்து பேசினார்கள், மக்தபை குறித்து பேசினார்கள், அவரே சொல்லும்போது சொன்னார் ஸ்கூலை குறித்தும் பேசினார்கள். எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச செய்தியை சொல்றேன், இன்றைக்கு சமூகத்தில் என்ன தேவை ஏற்படுகிறதோ அதற்கு தொடுவா ஸ்கூல் மாறும். துபாயில என்ன வேலை கிடைக்குதோ அதுக்கு தொடுவா நம்ம படிப்பை மாத்திக்கிறோம், கோட்டு போடுனா கோட்டு போட்டுக்கிறோம், டை கட்டிக்கிறோம். அந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்தா பேக் அதை தூக்குதான், அவன் பேக்க தூக்குறானான்னு தெரியல, பேக் மாதிரி இருக்கு காலம், பேக் அவனை தூக்குதா, அந்த பையன் அந்த ரெண்டாவது ஓடுகிட்டாவே போறதை பார்த்தா நமக்கு தர்ம சங்கடம் ஆகிப்போகுது. இவர் கவிஞர் நம்முடைய அப்துல் ரஹ்மான் கவிக்கோ அழகா எழுதுவார், புத்தகங்களே பத்திரமா இருங்கள், அவருடைய கவிதை எழுதுவார், புத்தகங்களே பத்திரமாக இருங்கள், எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீங்க. புத்தகங்களை பார்த்து பேச்சு விளக்கம் சொல்லல கொடுத்துருக்கோம். அப்ப அங்க டை கட்ட சொன்னா இங்க டை கட்டுறான், அங்க கோட்டு போட சொன்னா இங்க கோட்டு போடுறான். நாளைக்கு ஒரு கோர்ஸ் விதவிதமாக அந்த படிப்புகளை உள்வாங்குகிறோம். எல்லாம் எத்தனை படிக்கிறோமோ படிக்கிறோம், லாங்குவேஜ் பேசணுமா தாராளமா பேசுறோம், கம்ப்யூட்டர் படிக்கணுமா படிக்கிறோம். அது ஏன் மதரசா மட்டும் இப்படியே இருக்கு? நம்ம எல்லாரும் பல பேருடைய மனதில் எழுதுகிற கேள்வி, என்னிடத்துல கேட்ட கேள்வியும் கூட இருக்கு. இவ்வளவு பெரிய சொசைட்டி உருவாகி இவ்வளவு பெரிய கல்லூரிகள் எத்தனை நிறுவனங்கள் எல்லாம் நடக்குது, ஆனா மதரசாக்கு ஒரு ஓரமா ஒரு பள்ளியா செல்ல அஜித் மாதிரி ஆளு இல்லை. அதை விட பெரிய கூத்து என்னன்னா, அந்த பையன் வரான்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனே ஒரு முடிவு பண்றான், அஜித் எப்படி பாக்குறான், அஜித் எப்படி இருக்காரு, சாரி எப்படி இருக்காரு, இப்படி ஜுப்பாவை பாக்கிறான், அவனுக்கு அந்த சைட்ல அவ அந்த சாருடைய அந்த சூப்பர் அந்த என்னது நல்ல வந்து கம்பெனி ஷர்ட், அவருடைய ஷூ பாலிஷ் போட்ட அவருடைய பேண்ட் இன்ஷர்ட் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது. இந்த ரெண்டு சைடும் எப்படி அவன் பார்த்துட்டு கடைசியா அவன் நினைக்கிறான், பாவம் யார நம்ம நினைக்கிறது மாதிரி அஜித்னாலே பாவம், அவருக்கு எதுவுமே தெரியாது, இல்லைன்னா என்னையா அப்ராணியான பூச்சின்னு. சகோதரர்களை ஒன்றை நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், ஏன் மதரசாக்களில் மாற்றம் வரவில்லை தெரியுமா? ஏன் மாற்றம் வரல தெரியுமா? இது பெருமானாருடைய காலத்தில் ஆரம்பித்த சுன்னத், உலகத்திற்கு தேவையாக மாறுகிற பொருளை இங்கே தருவதில்லை. ஒரு மனிதனை மனிதனாக உருவாக்குகிற பள்ளி நமக்கு மதிக்கு தெரியல. நம்ம போட்டிருக்க கண்ணாடி தப்பான கண்ணாடி, இது இதே சுன்னத்தில் தான் பெருமானாருடைய காலத்தில் ஆரம்பித்தது. இன்றைக்கும் மதீனாவிற்கு போனா சைடுல நாயகம் சொல்லலாம் வலைவசல்லம் அவருடைய அந்த மக்பராவுக்கு சைடுல பார்க்கலாம், அந்த சுப்பா த ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் த இஸ்லாமிக் வேர்ல்ட், அபு ஹுரைரா படித்த பள்ளி, அபு ஹுரைரா படித்த பள்ளி பக்கத்துல அன்வாரு சுப்பா, சுப்பா ஒன்று ஏற்படுத்தி வச்சிருக்காங்க பெருமானார் நடத்தி. இது வந்து டாக்டர் இன்ஜினியர் இவங்கெல்லாம் உருவாக்குறதுக்கு கை கட்டுறத போட்டு போறதல்ல, மனிதர்களை உருவாக்குவதான இடம் இது. இன்னைக்கும் நம்ம ஊர்களில் பெரிய ஆளுகிட்ட போய் கேட்டீங்கன்னா குரான் ஓதுறதை பார்த்து நல்ல குரான் மதரசால ஓதுறதுமே எங்க அஜித் அப்பலாம் அடிச்சு சொல்லி கொடுப்பாங்க. கேட்கிற இந்த இஸ்லாமிய அறிவும் ஞானமும் எங்கிருந்து வந்தது? இது இது வந்து ஒரு மிஷினரியினுடைய நாடு அல்ல. இங்க ஒரு மிஷினரியை போட்டு எவன்லாம் ஓதுற தொழுவ போறியா வரலையா லத்தியோட அலைகிறதுக்கு, நாம் வாழுகிற இந்த பிரதேசத்தில் நாம் தான் அதை பாதுகாக்க வேண்டும், நம்ம தான் அனுப்பணும். ஒரு ஹதீஸிலே பெருமானார் அழகாக சொன்னார்கள், யார் ஒருவர் தன்னுடைய குழந்தையை மதரசாவிற்கு அனுப்பி அல்லது தன்னுடைய வீட்டிலே வைத்து முதல் வார்த்தையை சொல்லித் தருகிறார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கண்ணே சொல்லு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கண்ணே சொல்லு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அந்த குழந்தை தன்னுடைய அந்த இளம் வாயால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்ன உடன் உங்களுக்கு தெரியாமல் மூன்று விதமான வேலைகள் நடக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள். உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உடனே மூன்று விதமான வேலைகள் நடக்கிறது. ஓதிய குழந்தைக்கு அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலையும் சொர்க்கத்தினுடைய பத்திரத்தையும் கொடுக்கிறார். ஓதிய பிள்ளையினுடைய பெற்றோருக்கும் அது கொடுக்கப்படுகிறது. எவர் ஓதி தந்தாரோ அந்த அஜரத்துக்கும் கொடுக்கப்படுகிறது. வாங்க நேரம் அந்த பெருமானாரை குறித்து செயலால் அவர்களுக்கு சிரமம் கொடுத்ததை போன்று சொல்லாலும் மற்ற விதங்களாலும் பெருமானாருக்கு சிரமத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தாங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல பிரசன்ட் பண்றான். எப்படி சிரமப்படுத்தினாங்க அது அல்லாஹ் சொல்லுகிறான். காலு மாலிஹாதர் ரசூல் மாலிஹாதர் ரசூல் யாக்குலு தஆம் வயம்ஷி ஃபில் அஸ்வாக் வாட் ஹேப்பன்ட். அவன் கேக்குறான் அந்த ஆளு மத்தவங்க இந்த ரசூலுக்கு என்ன ஆனது முஹம்மது ரசூலுல்லாஹ் யாக்குலு தஆம் மூணு வேளை சாப்பிடுறார் வயம்ஷி ஃபில் அஸ்வாக் நம்மள மாதிரியே இவங்க வந்து என்ன செய்யறாங்க கடை வீதிகளிலே சுற்றித் திரிகிறார்கள். லௌலா உன்ஸில அலைஹி மலக்குன் திரும்ப சொன்னான் லௌலா உன்ஸில அலைஹி மலக்குன் இவர் உண்மையான ஒரு நபியா இருந்தா அல்லாவே இவருக்கு புரொட்டக்ஷனுக்கு ஒரு ஆள் அனுப்பி இருக்கணுமா வேணாமா பூனைப்பட மாதிரி அன்னைக்கே கேட்டான். ஒரு விஐபி வந்திருக்காருன்னா பூனைப்பட கூட வரணுமா இல்லையா? இவர் பாடும் சாதாரணமா சாப்பிடுறாரு குத்த வச்சு எல்லாம் வெளியே போயிட்டு அவர் பாடும் வந்துகிட்டு இருக்காரு. நம்ம செய்யற எல்லாத்தையுமே செய்யற சரி ஒரு மலக்கு தான் கூட வரல ஒரு செக்யூரிட்டி கூட வரல பரவாயில்ல அவு யுல்கா இலைஹி கன்சுன் அவு யுல்கா இலைஹி கன்சுன் சாப்பிடுறதுக்குனால வழி இருக்கணும்ல டேங் பேலன்ஸ் இருக்கணும்ல நம்ம பாணியில் இன்னைக்கு கேட்கறான். நீ எல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு பேங்க் பேலன்ஸ் உனக்கு இருக்கா? முதல்ல நீ கேக்குறாங்க ஏதாவது போய் கேட்டா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கியா வைக்கலப்பா நீ இந்தியனே இல்லை நம்மள அப்படி சர்ச்சி பண்றான் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சா இங்க இருங்க. இதை வந்து அன்னைக்கே மக்கா காவிரிகள் கேட்டு முடிச்சுட்டான் அவ இருக்கா இல்லை இருக்கான்னு சொல்லு அவருக்கு ஏதாவது பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வேணும் எடுத்துறான் அவ தப்பு குழுமின்னா எப்ப அவ்வளவுதான் இல்லன்னா அட்லீஸ்ட் ஒரு காணி நிலம் அதுல விளையிற சோறு அல்லது பேர்ச்சம்பளம் இதுனால இருக்கணும்ல எதுவுமே இல்லையே கேக்குறான் எதுவுமே இல்லையே. அவர் நடக்கிறாரு போறாரு அடுத்து சாப்பிடுறதுக்கு அவர்த்த வழி இல்ல அவர்த்த நிலமும் இல்ல என்ன ஒரு சிகரு செய்யப்பட்ட ஆளுக்கு பின்னாடியாடா போறீங்கன்னு கேட்டான். இப்படி படம் பிடிச்சு பாருங்க அந்த நேரத்துல எப்படி இருந்திருக்கும். ஒரு நபி முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய ப்ரொடெக்ஷன்ல உள்ள ஒரு ஆளு அந்த நபியை பார்த்து இவன் எவால்வேட் பண்றது இவனுடைய பார்வை ஏன் இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேட்ட உடனே அதற்கு அல்லாஹ் ஒரு பதிலை சொல்லுகிறார். இப்ப இது கேள்வி வந்து அந்த மக்களிடத்திலிருந்து வந்த கேள்வி இந்த செய்தியெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இது எல்லாரிடத்திலும் 2017 இந்த மாதிரி சிந்தனைகள் தொடரும் இந்த மாதிரி சிந்தனைகள் தொடரும் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா பொதுவாகவே மனிதன் ஒரு பொருளை பிரியப்படுகிறான் அப்படின்னா அதுக்கு சில குவாலிட்டிஸ் உண்டு. மனிதனுடைய முகப்பத்து அவனுடைய பிரியம் ஒரு பொருள் மேல உள்ளனும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில குவாலிட்டிஸ் சொல்றாங்க. ஒன்னாவது என்ன குவாலிட்டி அப்படின்னு சொன்னா உலகத்துல ஒரு மனுஷனுக்கு டபக்குன்னு பிரிய வர்றதுக்கு ஜமால் அழகு. சும்மா ஒரு சூப்பரான பிளாட் ஒன்று கட்டி வச்சிருக்கான் கார்ல போகும்போதே நிப்பாட்டிடுவான் சூப்பரா இருக்கு ஒரு இடம் வாங்கி போடலாமா. நான் நிதர்சனத்தை குறித்து பேசுகிறேன். நீங்களும் நானும் வாழுகிற இந்த காலத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன யோசிப்போம் அப்படிங்கறதான். இது ஆச்சரியமா பாக்குறதுக்கு ஒண்ணு இல்லை. அப்ப அழகு ஒரு வீடு அழகா இருக்கு அல்லது ஒரு மனுஷன் அழகா போறான். ஒரு ஒரு பாய் ஒருத்தன் நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கான், நல்ல வெள்ளை துளையமா மேலுக்கு ஆளை பார்த்து 6 அடி ஆள் சும்மா செக்க செவே இருக்கானா, அப்படி ஒரு பிரேக் அடிச்சு அப்படி நேச. இப்ப இன்னைக்குள்ள ட்ரெண்ட் என்ன தெரியுமா, வண்டி எங்கேயாவது ஓரமா நிப்பாட்டு அவன் போய் அண்ணே ஒரு செல்பி எடுத்துக்கிட்டா, பக்கத்துல நிலங்களை ஒரு செல்பி எடுத்துக்கிறேன் உங்க கூட சேர்ந்து நாளைக்கு பேஸ்புக்ல போடலாம்ல. அந்த சமூக இழிவுகளை பத்தி நான் பேசுறது வரல. அப்ப அது அழகுங்கிறது, ஒரு நாட்டுக்கு போறான் சுவிட்சர்லாந்து போறான், அங்க அப்படியே இந்த சைடு பூரா பனி, இங்கே புல்தரைகள், அதுல போய் நின்ன உடனே பேசாம இது என்ன இடம்டா, இது சொர்க்கமா இருக்கு, அல்லாடி இங்கே இருந்துடலாமா. நான் தப்சி நடத்திட்டு இருக்கேன், அதுலதான் போன வாரம் சொன்னேன், ஹதீஸ்ல வருது பெருமானார் சொன்னார்கள், உலகத்திலே ஒரு அருமையான பகுதி எது அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு குண்டுமலை பொழிய வைத்துக் கொண்டிருக்கிறார்களே டமாஸ்கஸ், பெருமானாருடைய வாயால் சொல்லப்பட்டது. இதுல நேரடியான அனுபவம் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். ஒரு தடவை டமாஸ்கஸ்க்கு ஒருத்தன் போயிட்டு வந்துட்டான், சிரியாவினுடைய தலைநகரத்துக்கு எப்படாங்க போலான்னு நினைப்பான். ஹதீஸ்களிலே வருகிறது, நாயகத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மலக்குகள் எப்போதெல்லாம் உலகத்திற்கு இறங்குகிறார்களோ அவர்களுடைய ரக்கையின் பகுதி படுகிற இடம் அது. உலகத்திலே அருமையான பிளேஸ் கொற்றம், அது எப்படி அப்படி இருக்கு, காலி வெட்டுறேன் பாடுறாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு போனோம், போன உடனே அழகு மனிதனை இருக்கிறோம். அப்ப ஒரு மனிதனுக்கு இயற்கையாக ஒரு பொருளின் மீது பிரியம் வருவதற்கு முதல் காரணம் அழகு. அவன் அழகுல எவ்வளவையும் வாங்கிடுவான். குரான் சொல்லும் யூசுப் அலை இஸ்லாமுடைய வரலாற்று, சுலைஹா அம்மையாருடைய இந்த வரலாறை குறித்து ஊர்ல உள்ளவெல்லாம் ஒரு மாதிரி பேசினான். பேசின உடனே எல்லாத்துக்கும் விருந்த வச்சு கையில பழத்தையும் கத்தியும் கொடுத்து நடந்து போங்கன்னு சொன்னான். வேற எதுவும் சொல்ல, நடந்து போங்க. இவங்களை எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க. அருங்கன்னு சொல்லுமே, இப்ப சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கண்ணை காட்டிட்டு அருங்க அப்படின்னு சொன்னாங்க. யாருமே பழத்தை எடுக்கவில்லை, எல்லாம் கையதான். அந்த வரலாறு சொல்லும், கையை வெட்டிட்டு வெட்டினது கூட தெரியல, அது வெட்டி போட்டு வெட்டினது கூட தெரியல. மகாதாவதுல இன்ஹாதா இல்ல மலக்குக்கடி, உடனே சொன்னா மனுஷன் மாதிரியே இல்லையே இவர், மொளக்கா. பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், அதை தாண்டி அல்லாஹ் எனக்கு அழகை தந்திருந்தான், அந்த நபிக்கு கொடுத்ததுனால என்ன மறைச்சு வச்சிருந்தான். அன்னை ஆயிஷா சொல்லுவார்கள், நான் தைக்கும் போது ஊசியை போட்டு விட்டால் பெருமானாரை குடிச்சீங்க குடிஞ்சு பாருங்க, அதுலேயே ஊசி எடுத்துருவேன். அப்ப ஒரு மனிதனுடைய இயற்கையான அந்த சாய்மானத்திற்கு காரணம் முதல்ல அழகு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கமால், கமால் அப்படின்னு சொல்லுவாங்க. கமால் அப்படின்னு சொன்னா ஒரு துறையில் நிரம்பி இருக்கிறது, அல்லது ஒரு துறையில ஸ்டார் ஆகிறது, அது எல்லாரும் பிடிக்கும். தானா மனசுக்கு நீங்க நம்ம வீட்டு பையனை கூப்பிட்டு இந்த கிரிக்கெட்ல இன்னைக்கு யார் யார் விளையாடுறா அப்படின்னு ஏதாவது ஒரு பேரை சொல்லி சும்மா கேளுங்களேன் பார்ப்போம். நமக்கு தெரியாது, அவன் கபாஸ்கர்ல இருந்து ஆரம்பிப்பான், கபில் தேவில இருந்து ஆரம்பிப்பான். டெண்டுலுக்கரை பத்தி கேட்டா டெண்டுலுக்கர் பேரு, டெண்டுலுக்கர் கொண்டாட்டி பேரு, டெண்டுலுக்கர் முதல் புள்ள, ரெண்டாவது புள்ள, மூணாவது புள்ள, அவன் அம்மா அவன் அத்தா அவன் மாமனார் பேர் வரை பையன் சொல்றான். ஏண்டா இது உனக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் எப்படி கேக்குற, இன்னும் எப்படி கேக்குற, நம்மளை பார்த்து கேக்குறான், லூஸ் மாதிரி இருக்கு, எந்த உலகத்துல இருக்க, நீ எல்லாம் சத்தியமா டெண்டுலுக்கர் பேரை தெரிஞ்சுக்கணும், அவன் கொண்டாட்டி பேரையும் தெரிஞ்சுக்கணும், அந்த அம்மா கன்சீவா இருந்தா எத்தனை மாசம் தெரிஞ்சுக்கணும், ஏண்டா நீ எல்லாம் உலகத்துல. ஏன்னா இதுல நேரடியான அனுபவம். ஒரு தடவை துபாயில ஒரு மீட்டிங் வெளியில நடந்துச்சு, திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே உள்ள வந்தா, ஒருத்தர் தலப்பா கட்டிக்கிட்டு உள்ள வந்திருந்தார். வந்தவொடனே யாரும் தெரியல, பக்கத்துல உள்ள அந்த பாகிஸ்தானி பாக்கிட்ட பாக்க முடியாது, யார் யாரு அப்படின்னு கேட்டேன். நான் பேசாம உட்காந்துக்கிட்டேன், எதாவது அடிச்சுக்கிட்டு போடணும், ஏன்னா உங்களுக்கு பாகிஸ்தான் எல்லாம் போறேன் ஒரு மாதிரியே இருப்பாங்க, அடிச்சுக்கிட்டு போடுவாங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் எந்த சீன்ல உள்ள கூப்பிட்டு, அரை சுக்கிற பாய், அவன் எந்த சொன்னான், இப்ப பாய முடிக்கு உட்கார்றான், கொஞ்ச நேரம் பொறுமையா உட்கார்ந்து அப்புறம் மெதுவா எந்திரிச்சு வெளியே வந்து, யாருமே தெரியல, அந்த பையன் நல்லா அழகா இருந்தாரு, பெரிய தலப்பா நல்ல தாடி வெள்ளை இருக்காரு, யாரோ ஒருத்தர் வந்துருக்காரு, யாரும் தெரிஞ்சுக்கிறது ஆசை தானே, வெளியே வந்து இன்னொரு பாகிஸ்தானி இருந்தான், எல்லாமே என்ன அதுல கேட்ட, யார் யா இருந்தா அப்படின்னு துமை மாலும் நீங்க துமை மாலும் அவன் சொல்ற செய்தன்வர், அப்பயும் விளங்கல, நம்ம அந்த கிரிக்கெட் எல்லாம் பார்த்தது சைதன்வர் போனேன். சைதன்வர்னா யாரா அப்படின்னு கேட்டேன். அவளதான் என்னை விட்ட காலியா வேண்டியிருப்பாங்க, மரியாதையா ஓடி போயிருக்கிறான். அப்ப அவன் மேல வெறி, அவன் வந்திருக்காங்க சைதன்வர். அப்புறமா வெளியே வந்து விசாரிச்சா ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயரா, ஒரு மாஸ் விஐபி, அவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த ரெண்டு பெரிய விவரமா சொல்றான். அவர் பார்த்துட்டு பேசிட்டு அங்க உட்கார்ந்து இருந்துட்டு உள்ள பேசிட்டு வந்தாச்சு என்ன செய்த. ஆனா அந்த அளவுக்கு ஒருத்த மேல கமாலியல். உலகத்தில் எந்தெந்த துறைகளில் யார் மேலே இருக்கிறார்களோ அவன் பின்னாடியே போறான், அவனை விரும்புறான். எதுக்கு விரும்புறான் காரணம்லாம் தெரியாது. காரணமும் தேவையும் இல்லை, காரணம் தேவையே இல்லை. அழகாக எழுதுவார்கள், அல் ஹுப்பு யும்மா வயுஸ்ஸு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் மேல பிரிய வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவனை கண் தெரியாதவனாக ஆக்கிவிடும், காது கேட்காதவனாக ஆக்கிவிடும். அது அப்படியே உழுவுறது முஹப்பத். மூணாவது எழுதுனா மால் வ மனால். The wealth and the status. உலகத்துல மக்கள் பிரியப்படுது. ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருக்கான், அவனை தெரிஞ்சுக்கணும் இல்ல அவன்கிட்ட பேசணும். யாராவது வந்து அம்பானி உங்களை பார்த்து கூப்பிடுறாரு, என்ன வேணாம் போட வேணாம், எதையா பார்க்க சொல்லலாம், ஏண்டா அழுகுற, அவனும் ஒரு மனுஷன் தான்டா, என்ன பார்க்க ஏன். இது மால் மணால் ஸ்டேட்டஸ். யாருமே தெரியாது, யாருமே தெரியாது. ஒருத்தர் கட்டுரை எழுதியிருக்கார், ஒரு அரசியல் தலைவர். நான் உட்காந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு அவர் எழுதுறாரு, ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஏதோ சைரன் வண்டி கேட்டுச்சு, நாங்க சாப்பிட்டு இருந்தோமே, யாரோ போறான் எங்களுக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லாதவன் வந்து ஆம்புலன்ஸ்ல போறான்னு பார்த்தா திடீர்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த எல்லாம் எடுத்து ஓடிட்டாங்க. அவன் அவன் சொல்றான், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான், கடையில உள்ள புரோட்டா போட்டுக்கிட்டு மாற்ற முடியான்ட்டான், இவன் கல்லாக்கார விட்டு எந்திரிச்சு ஓடலாம், என்னப்போ ஏதோ ஆகி போச்சு. அப்புறம் மெதுவா எந்திரிச்சு போய் ஒருத்தர் கேட்டேன், யார் என்ன அண்ணன் போறாருங்க. அவன் சொன்ன அண்ணன் போறாரு, அண்ணனை பார்த்ததே இங்க பார்த்திருக்கனே, நேர்ல பார்த்ததுல இந்த அரங்கம் பிரியம். அவன் கட்சியா தோழனா துருத்தியா அவன் உறுப்பினரா எதுவும் கிடையாது. அவன் போலான அவன் பின்னாடியே போய் பார்த்தோம்ல, பார்த்தங்க அவன பெரிய அட்ரஸ் எவனாவது தப்பி தவறி ஒரு அட்ரஸ் கார்டு கொடுத்துட்டான்னு வச்சுக்கீங்களா, எம்பி கார்டு, அதை வாங்கி பாக்கெட்லயே வச்சு தெரியுமா அப்படி மேல தெரியற மாதிரி. இன்னைக்கு அது வேற இல்ல பேமஸ் போட்டா வைக்கிறது கார்டை வைக்கிறது என்னங்க இது ஒரு இது போட்டிருக்க எம்பி கார்டு. அவன் ரொம்ப பழக்கங்க, நேற்று கொண்டு டெல்லி போயிட்டு இருந்தாங்கல்ல, மனுஷனுக்கு இயற்கையா வர்ற இதெல்லாம் எழுதுறாங்க, எல்லாத்தையும் இதுல எழுதுறாங்க. இப்ப மாழ்வோமானால் இருக்கே மனுஷனை திருப்பிடும். ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல உள்ள ஆள் உன்னை வந்து பார்க்க வர்றாருனா இல்ல அவர் எனக்கு தெரியும்னு உலகத்துல சொல்லிக்கிறதுக்கு கடைசி அழுதுறாங்க. எஹ்சான் ஒரு மனிதர் செஞ்ச உபகாரம், ஒரு மனிதருடைய உபகாரம். ஒரு மனிதன் என்ன செய்து அவன் பக்கம் திருப்பி அவன் என்ன சொன்னான், ஏங்க எவ்வளவு கஷ்டப்பட்டேங்க, அந்த நூறுவா தந்தாங்க சொல்லிட்டு பெருமானா சொல்லுவார்கள், அல் இன்சான் அப்துல் இஹ்சான். அவனுக்கு சிரமமான நேரத்தில் நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா உன்னை மறக்கவே மாட்டான். அந்த எஹ்சான் என்பது மனிதருடைய, இதுதான் மனிதன் முஹப்பத். அவன் ஒரு பொருள் மீது வைப்பதற்கு காரணமாக ஆகுகிற செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஹதீஸுடைய விளக்கத்துல எழுதும் போது எழுதுவாங்க. இந்த அத்துணையும் உங்கள்கிட்ட இருக்கான்னு பெருமானார்கிட்ட கேட்டான். இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த ஸ்டேட்டஸ், நீ ஸ்டேட்டஸ்ல இருக்கியா, தோட்டம் இருக்கா, கார் வச்சிருக்கியா, பிஎம்டபிள்யூ இருக்கா, நடந்து போறியா, உடனே திரும்ப பார்த்து சிரிச்சு கேட்டான். அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், லௌலா உன்ஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலைன் மினல் கரியதைன் அஸீம். ஏய் வேற ஆளே அல்லாஹ் கிடைக்கலையா, நம்ம எல்லாம் எவ்வளவு எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம எல்லாம் விஐபி ரெட் கார்பெட், நமக்கு எல்லாம் வந்து இந்த தரல, இந்த ரிசாலத் வரல, ஓரமா உட்காந்துக்கிட்டு ஆடை மேய்ச்சிக்கிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இவருக்கு போய் எப்படியா இது, ஒதுக்க மாட்டேங்க, இது வரமாட்டேங்க. அல்லாஹ் சொல்றான், இப்படித்தான் உலகத்தில் சில சுண்ணத்துகளை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். நீயா நினைச்சுக்காத, நீயா நினைச்சுக்காத, நாம் ஏற்படுத்துகிறோம். லௌலா உன்சில அலைஹில் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கரியத்தை கேட்டுட்டு உடனே அல்லாஹ் கேக்குறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி நஹ்னு கஸம்னா பைனஹும். அல்லாஹ் உடனே கேக்குறான், ஹூ ஆர் த ப்ரொவைடர், இவருக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு கண்ணக்கூடிய அதிகாரத்தை நாம் யாருக்கு தந்திருக்கிறோம், நான் தான் முடிவு பண்ணிருக்கேன், நீ எல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது. நீ ஊர்ல விஐபியா இருக்கிறதுனால நீ அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாம் சொல்றான், நான் கொடுத்திருக்கிறேன், அவர்களுடைய வாழ்க்கையை நான் தான் ஸ்பீட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேவையான ஒரு சுண்ணத்தை அல்லாஹ் அந்த குர்ஆனினுடைய ஆயத்துக்கு மேல ஒரு ஆயத்துல சொல்லும் போது சொல்றான், வமா அர்ஸல்னா மினல் முர்சலீன். மக்களே நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, நபி ரோட்ல நடந்து வராருங்கிற, நபி சாப்பிடுறாருங்கிற, நபி தூங்குறாருங்கிற, தோட்டம் இல்லைங்கிற, வமா அர்ஸல்னா மினல் முர்சலீன் இல்ல அன்னஹும் லயாக்குலூன தாம். இதுக்கு முன்னாடி எத்தனை நபிமார்களை நாம் அனுப்பினோம், அத்தனை பேரையும் நான் சாப்பிட வச்சேன். சாப்பிடலன்னா நீ மலக்கும்பர், இவருக்கு நமக்கு செட் ஆகாது பாம்ப சோறு திங்கணும். வியாபாரத்திற்காக வேண்டிய அவர்கள் வெளியே போனார்கள் சொல்லிட்டு இந்த இப்ப இப்ப சொல்ல போற செய்தி தான் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வார்னிங்காக கொடுக்கிறார். உங்களில் ஒருவருக்கு இன்னொருவரை சோதனையாக ஆக்கினோம். நிறைய நமக்கு விளங்காத செய்திக்கு எல்லாம் இதான் சொல்லி வச்சு, நிறைய விளங்காத செய்திக்கு இதான் சொல்லி வச்சு. பம்படியா சண்டைக்கு வருவான் சில பேர், நம்ம செவனேன்னு போனாலும் போக மாட்டான், ஏண்டா போற, ஏன் தொப்பிய கோணலா போட்டிருக்க, போயண்டா, சட்ட நேத்து போட்டது மாதிரி இருக்கு, அட போயண்டா, ஏன் வேட்டி கொஞ்சம் தூக்கலா இருக்கு, இப்படி வருவான். அல்லாஹ் சொல்றான், உங்களில் ஒருவர் இன்னொருவருக்கு சோதனை. This is the word of exam. இது சோதனை களம், சோதனை உலகம். உங்களை சோதிப்பதற்கு தான் இங்க இறக்கியிருக்கோம். சோதனை எப்படி எல்லாம் வரும், ஏதோ வானத்துல இருந்து எல்லாம் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்பான், எழுதுற பேப்பர் எங்க, அந்த க்வெஸ்சன் இல்ல, இங்க கூட இருக்கிறவனே சோதனையா இருப்பான், உங்க கூட இருக்கிற பொருளே உங்களுக்கு சோதனையாகும். மேல இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுவான், உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பொருளும் உங்களுக்கு சோதனையே. அவுலாதுக்கும் அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. என்ன ஃபித்னா? போன வாரம் ஐயம்பேட்டையில் ஐயம்பேட்டையில ஒரு கூட்டத்துல பேசினேன், அதுல பேசும்போது இந்த சப்ஜெக்ட் தான் தொட்டேன், ஆனா என்னால பேச முடியல, அங்க என்ன பேச விடல, இங்க இருக்க டீ கொடுத்தான் அங்கேயும். நமக்கு இடத்துல வர்றது எனக்கு சோதனை, வேற என்ன செய்யறது நான், அதனாலதான் இந்த டீ எல்லாம் ஊத்தி கீத்தி காமிச்சு கொடுக்காதீங்களா அப்படின்னு எந்த கூட்டத்துல நானே கஷ்டப்பட்டு பேசுறேன், நான் ஒன்னே ஆறு மணி நேரம் பேசுறேன், சும்மா உட்காந்து இருக்க உனக்கு எதுக்கு டீ அப்படின்னு கேக்குறது. அப்ப அந்த கூட்டத்துல பேசும்போது சொன்னேன், அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், ஒரு அற்புதமான ஆயத்து, வாழ்க்கைக்கு தேவையான ஆயத்து, அதுல அல்லாஹ் சொல்றான், இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹ்தரூஹும். 2017 ஒவ்வொரு இஸ்லாமிய சமூகமும் தன் வீட்டை எழுதி வைக்க வேண்டிய ஆயத்து. இந்த ஆயத்துக்கு அர்த்தம் சொல்றேன், இன்னமின் அஸ்வாஜிக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், வஅவுலாதிக்கும் உங்களுடைய குழந்தைகள், அதுவுல்லக்கும் யுவர் எனிமீஸ். உங்களுடைய குழந்தைகளிலிருந்து சில பேரும், உங்களுடைய மனைவிகளிலிருந்து சில பேரும் உங்களுக்கு எதிரிகள். நேரடியான வார்த்தை எனிமீஸ். நான் சொல்ற மாதிரி இந்த ஜோவியெல்லாம் சில பேர் சொல்லுவான்ல, யாரு கூடப்பா குடும்பம் நடத்துற, பேய் கூட சில பேர் சொல்லுவாங்க, பேய் கூட குடும்பம் நடத்தலாம், பேய் கூட நடத்த முடியுமா? ஆனா நம்ம நிறைய பேருக்கு ஆச்சாப்படுத்தா, இது பேய் மாதிரி இருக்கே அந்த அம்மாவை, அப்புறம் அப்படித்தான் இருக்கு. இவர் சொல்றதெல்லாம் சொல்லிடுவாராம், ஏன் இப்படி இருக்கு, அது மாதிரி இருக்கு, அந்த அம்மா அதே மாதிரியே ரியாக்ட் பண்ணும் போது, நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற, நீ ஏன் அப்படி சொன்ன, அந்த கேள்வி வரும்ல. இப்ப என்ன சொல்றான், உங்களுடைய எதிரிகள் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான், புட்டிய பிரேக், கேர்ஃபுல்லா இருங்க. அந்த இடத்துல ஒரு பிரேக்க லேசா அணைச்சு. சரி இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்கார அம்மாவும் நம்ம பசங்களும் நமக்கு அவங்கதான் எதிரி அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் எங்கதான் வாழ்றது, நம்ம எங்கதான் போறது? அதனாலதான் பல பேர் பையன் தூக்கிட்டு இப்படி அந்த கடற்கரை வழியாவே நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஆயத்தை தப்பா விளங்குறான், அது சொல்ல வரல. இந்த ஆயத்து இன்னைக்கு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி தருகிறது. ஆயத் அப்படிங்கிறது முழுமையாக பிடிப்பதற்கு அல்லாஹ் எல்லா ஆயத்திலையுமே ரெண்டு விஷயத்தை பேசுவான், ஒன்னாவது பிசிக்கல், ரெண்டாவது மென்டல். ரெண்டு சேர்ந்தது தான் ஆயத், நம்முடைய வெளிரங்கம் நம்முடைய உள்ரங்கம் ரெண்டு சேர்ந்து ஒன்னா கோயின் சேர்த்தா வரணும். அப்ப அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், அது உள்ளக்கும் உங்களுடைய எதிரிகள், ஃபஹ்தருஹும், அவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், நீங்கள் அவர்களை குறித்து பயந்து கொள்ளுங்கள். அந்த ஆயத்து பேசினோடனே ரெண்டு மூணு பேர் வந்து சொன்னாங்க, கரெக்டான ஆயத்து சொன்னீங்க, நான் பின்னாடி சொல்லவே இல்லைன்னு. அடுத்து இதனுடைய செய்தியை முடிஞ்சது, நாங்களும் படிச்சிருக்கோம் தமிழ்ல, தமிழ்ல அப்படித்தான் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். அப்புறம் இதுக்கு என்னன்னு அர்த்தம் கேளுங்க. ஷைத்தானை பத்தி அல்லாஹ் பேசும்போது சொல்லுவான், அஷைத்தான் இன்ன ஷைத்தான் அல்லக்கும் அதுவம் பத்தஹிதுஹு அதுவா, உங்களுக்கு வழி எடுப்பதற்காக வேண்டி ஷைத்தான் இருக்கிறானே அவன் உங்களுக்கு எதிரி, அவன் எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த ஆயத்தை படிச்சுட்டு ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, பொண்டாட்டியே எதிரி மாதிரியே பாக்குறாரு, இன்னைக்கு பயான் விட்டு போனவன எப்படி பாக்குறாரு, அந்த அம்மா இவரை குருன்னே பாக்குது, அவன் பையன் ரெண்டுக்கும் இடையில எப்படி பாக்குறான், அதே பெரிய கள்ள பயலா இருப்பான் போல் எங்க அப்பனே இருந்தா எனக்கு அப்படின்னு பார்த்த சமூக நடக்குமா, சொசைட்டி நடக்குமா? அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் எதை சொல்லுகிறார், என்ன எதிர்வா இருக்கிறார்? ஷைத்தான நீ எதிரியா பாக்குறது மாதிரி பாக்குறது இல்ல, அந்த எதிரி இல்ல. அது சொல்றான் எல்லா இடத்திலையுமே ஒரு முஸ்லிமினுடைய நடைபாடு கேர்ஃபுல்லா இருக்கும், கேர்ஃபுல்லா இருக்கும். இதுல எந்த எதிரி தெரியுமா? பள்ளிவாசல் இருந்து வசூலுக்கு வந்திருக்காங்க, ஒரு மதரசால இருந்து வசூலுக்கு ஏதோ காசு கேட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த உடனே வீட்டுக்கு வந்து பெல் அடிக்கிறார், ஹாஜியா இருக்காரு. உடனே என்னங்க இந்த மதரசா கட்டிக்கிட்டு இருக்கோம், பள்ளிவாசல் கட்டிட்டு இருக்கோம், ஒரு வசூல் ஏதாவது உங்களால முடிஞ்சிருக்காங்க இவரு, சரிங்க இந்த நெல்லுங்க இந்த வந்துடுற பாக்கெட்ல காசு இருக்குன்னு உள்ள போறாரு பனியனோட. இவருக்கு அல்லாஹ் ஒரு எண்ணத்தை போட்டா ஒரு 100 ரூபாய் குத்துருவோம் அல்லாஹ்வுடைய பாதையில அப்படின்னு சொல்லி போனோடனே நம்ம கெடுதி யாரு இத மதரசா வசூலுக்கு விளையாடு டெய்லி தான் வர்றான், இங்க இருக்கிறதுக்கே வழியை காணும், பேங்க்ல உள்ள காசை எடுக்க முடியலையா, நம்ம சம்பாதிச்சதையே நமக்கு தர மாட்டேங்கிறான். இவர் போய் இன்னொருத்தனுக்கு நீங்க பள்ளியாசை கட்டி கொடுத்து அவர் தொழப்படுறாரு, முதல்ல நீங்க பள்ளியாசலுக்கு தொழுவ போங்க. இந்த செய்தான் வழி எடுக்கிறதுல நல்லதை சொல்லி அப்புறமா அவனை காலி எடுத்து மொத்தமா அறுக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்றது மாதிரி முதல்ல ஆஜியார் பள்ளியாசலுக்கு போனா அப்புறமா காசு கொடுக்கணும்னு அவன் நாய் இப்படி நிற்பாரு. இப்ப காசு தரேன்னு வேற சொல்லிட்டு வந்தாச்சு, என்ன செய்யறது? இன்னைக்கு பையனை கூப்பிட்டு அத்தாக்கு அர்ஜெண்டா வேலையா போயிட்டு வாங்க அவன்கிட்ட. இதத்தான் எல்லாம் சொல்றான், எதிரி வேற இடத்துல இல்ல உள்ளது. எப்பெல்லாம் உனக்கு மனசுல இதை கொடுத்துடலாம், இதை செஞ்சிடலாம், இப்படி அமல் செய்யலாம் அப்படின்னு தோணுதோ, இந்த அம்மா ஒரு பிரேக் போடும், அந்த பிரேக்கு பேரு தான் அந்த இடத்தில் அவர்கள் எதிரிகள். இது யாருடைய விஷயமா இறங்குச்சு அப்படின்னு சொன்ன அந்த வரலாறை பார்த்தா நமக்கு புரியும், நல்லா புரியும். அவுஃப் இப்னு மாலிக் அல் அஸ்ஜஈ என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், பெருமானார் மக்கால இருக்கும் போதே இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, ஆங்கில நாளைக்கு மதீனாவுக்கு போயிட்டாங்க. இவர் போலாம் போலான்னு கிளம்பும் போது அவருடைய பசங்களும் அவங்க வீட்டுக்காரங்களும் சேர்ந்தது, ஏங்க உங்களை ஏற்கனவே நீங்க இஸ்லாம் பாடப்படே விட்டதே பெரிய தப்பு, இப்ப பொட்டி சட்டி எல்லாம் தூக்கிட்டு போனா நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு ஒரு வழியை செய்ய அப்புறமா போகும். இவர் தூக்கின பொட்டியை கீழே வைக்க வேண்டியது, அந்த சூட்கேஸ திரும்ப கொஞ்ச நாள் கழிச்ச உடனே எப்படியாவது போயிடலாம், திரும்ப சூட்கேஸ தூக்க வேண்டியது. என்னங்க இப்படி தவிக்க விட்டு போறீங்க, பெருநாள் வேற வர இருக்கு, இன்னொரு 10 நாள் இருங்க, பெருநாளைக்கு அப்புறம் முடிவு வெட்டிக்கலாம். இப்படி வேற இவர் எல்லாம் முடிச்சு பல வருஷம் கழிச்சுதான் உள்ளே வர்றாரு, மதீனாவுக்கு வர்றாரு, அருமையான வரலாறு. வந்த உடனே இங்க வந்து பார்த்தா எல்லாமே பெரிய பெரிய ஆளுகளா இருக்காங்க, இங்க அப்ப வந்த ஆளுங்க எல்லாம் குரான் ஓதுறாங்க. அப்ப விஐபி யாருன்னு கேட்டா குரான் ஓத தெரிந்தவர் தான், நல்லா விளைஞ்சணும். பெருமானாருடைய காலத்தில் விஐபி யார் அப்படின்னு கேட்டா யாருக்கு 10,000 தெரியுதோ அவர் பெரிய விஐபி, யாருக்கு 20,000 தெரியுதோ அவர் அவரை விட பெரிய விஐபி. ஒரு சூரா ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், அவர் தலையை தூக்கி வந்து கொண்டாடுவாங்க. இன்னைக்கு முழு குரானையும் ஓதிட்டு உட்கார்ந்தாலும் கூட பாவம்னு சொல்றாங்க, பையன் அஜெண்ட் பாவ சைன்ஸ் எல்லாம் தெரியாத அப்படின்னு அவன் நம்மளை எவாலுவேட் பண்றான், அந்த லெவல்ல நம்ம இருக்கோம். அல்லாஹ் காப்பாத்தணும் இன்னைக்கு, ஏன்னா அவன் பையனுடைய பிரச்சனை இல்ல, அந்த வித்து அப்பனுக்கு அவனே அப்படித்தான முடிவு பண்ணி வச்சிருக்கான் பெத்தவனே. அப்ப அவன் பையன் பாவம் என்ன செய்வான்? அப்போ இவர் அங்க போன உடனே எல்லாரும் பெருசு பெருசா ஓதிருக்காங்க. இவர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாரு, யாரும் சொன்னா நான் டிலே ரொம்ப லேட் ஆயிட்டேன், என் குடும்பத்தார்கள்லாம் இப்படி சொன்னாங்க அதனாலதான் வரல, இங்க வந்து பார்த்தா எல்லாரும் உள்ள படம் பட மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நான் ரொம்ப லேட்டா இருக்க மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எல்லாம் இந்த சனியனால வந்தது, உடனே எல்லாம் இதால வந்தது. இன்னைக்கு பாருங்க போய் ஒரு கச்சேரியை வச்சு வரும்ல மனுஷனுக்கு அதை பார்த்த உடனே கண்டுபோ ஓ இன்னைக்கு வீட்டுல பாருங்க அப்படின்னு சொல்லி பெருமானாரிடத்திலே உட்கார்ந்து சொல்ற டென்ஷன்ல அந்த நேரம் பார்த்தா அல்ல இந்த ஆயத்தை இறங்கும். இந்த ஆயத்தை இறங்கும், இந்த ஆயத்தை பெருமானார் ஓதுறாங்க, அது உள்ளக்கும் அவருக்கு சந்தோஷமாய் போகுது. அல்லாவே சொல்றான், அவனை தொலைச்சு எடுத்துருந்தாங்க, அன்னைக்கு பாத்துக்கிறேன், எனக்கு தானே நீ வந்து எதிரி, உன்னை இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு. நம்மளும் பல பேர் நினைக்கிறது மாதிரி நம்ம நினைக்கிறோமா இல்லையா, அந்த அம்மா நினைக்கும் இது பெரிய ரெண்டு அங்க அந்த சைட்லயும் சிலது இருக்கும். அப்ப இத ஓதி முடிச்சுட்டு பாதருகும்னு பெருமானார் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான், இந்த வசனத்தினுடைய முத்தாய்ப்பு, அதனுடைய எக்ஸிகியூஷன், அதனுடைய ரிசல்ட் எப்படி நடக்கணும் அப்படிங்கறத இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். நம்ம ஒரு பிளானிங் போட்டா எக்ஸிகியூஷன் பின்னாடி போடுவோம். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு 15 கோடி ரூபாய் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா முதல் ஃபார்முலா என்ன, ரெண்டாவது என்ன, மூணாவது என்ன, ஒரு ஒரு முறையா தான் செய்ய முடியும். சும்மா எடுத்த உடனே ஒரு 10 கோடி ரூபாய் கம்பெனி உடனே ஒரு 100 காரை வாங்கினாங்க, கார் வாங்கிட்டு வந்தாச்சு, எங்கடா நிப்பாட்டுவேன், அதைத்தான் யோசிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு இடம் வாங்கடா அப்படின்னா அதுதான் முதல்ல கம்பெனிக்குன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு இடம், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அல்ல சொல்றான். இந்த மாதிரி நடந்தா நீ எப்படி நடந்துக்கணும், இது சுண்ணா இருக்கிறதே. இது வீட்டுல மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இப்படி சில பேர் வருவார்கள், குறை பேசுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, அவன் கண்ணாடியே அப்படித்தான் இருக்கும், வேற வழியே இல்ல. பெருமானார் சொன்னார்கள், ஊர்ல உள்ளவனெல்லாம் குறை பேசுறானோ இல்லையோ, என்னுடைய வம்சமான என்னுடைய வாரிசுகளாக இருக்கிற உலமாக்களை பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருப்பா, அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த கூட்டத்தை விட்டு. நம்ம மோசமானது மோசமானது. பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய இடத்தில் இருப்பவர்கள் அவர்கள் என்னை வஞ்சித்தால், என்னை துன்பப்படுத்தினால், என்னை இறக்கு சிரமப்படுத்தினால் எந்த வேதனை ஒரு மனிதனுக்கு அடையுமோ அதேதான். ஏன்னா ஏ வாரிசு, ஏ வாரிசு, எனக்காக வேண்டி ரப்புக்காக வேண்டி இந்த தியாகத்தை அவர்கள் செய்து படித்து வந்திருக்கிறார்கள். அவன் நினைச்சா அது போட்ட போட்டு வேலைக்கு போயிருக்கலாமே, எல்லா திட்டமும் போட்ட போட்டு வேலைக்கு போயிடுறான், பள்ளியில ஏன் தொழுவோம், நீனே தொழுதுக்கடா சொல்ல முடியுமா? அவங்க என்ன செய்யறாங்க, வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். அல்ல இந்த இடத்துல சொல்றான், சைத்தானை பார்த்து சொல்லும் போது சைத்தானாவே தேர்ந்தெடுத்துக்க. இப்ப ஒருத்தர் மனைவியையும் மக்களையும் எப்படி சைத்தானா ஆக்க முடியும், அப்ப இவருடைய டீலிங்ஸ் எப்படி இருக்கணும், அங்க செய்தியே இதுதான். மூன்று வகையில நீ அவங்கள்ட்ட நடந்துக்கணுங்கிறான், மூன்று வகையில தான் உன்னுடைய, அவர்கள் அப்படியே மாற்றமாக செய்தாலும் உன்னுடைய ஸ்டாண்ட் ஒன்லி 3 stages குரான் சொல்லுகிறது. முதலாவது, முதலாவது அல்ல சொல்றான், அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். இந்த ஆயத்தை படிச்சுட்டு அப்படியே 2 நிமிஷம் உட்காந்துட்டேன், எனக்கு அரிச்சிருச்சு. சேத்தான்னு சொல்லி விரட்டி விடுறதுக்கு அல்ல, அது நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். ரெண்டாவது ஸ்டேஜ், அவர்களை பொருட்படுத்தாமல் இருக்கும். மூணாவது ஸ்டேஜ், சகித்து கொண்டு கூட இருக்கணும். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுல அப்படி ரிவர்ஸ்டு ஸ்டேஜ், முதலாவது ஸ்டேஜ் சகிச்சுக்கணும். இந்த அம்மா சொல்லுது, உடனே பள்ளியாசிரியர்க்கு கொடுக்க மாட்டேன் நீ சேத்தான் அப்படி சொல்றது இல்ல, சரிமா அவர்த போய் கண்ணை காட்டி அப்புறமா வாங்கிக்க. அந்த அந்த இடத்துல அந்த குடும்பம் என்பது ஒரு அமைதியான உருவாக்குகிற சூழ்நிலை. நீங்கள் இப்படி நடந்தால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னு அல்லாஹ் திரும்பவும் சொல்றான். முதல்ல சகிச்சுக்கணும், ரெண்டாவது பொருட்படுத்தாம சில நேரத்தில் இருக்கணும். அப்படி சொல்ற வார்த்தைய 100 ரூபாய் கொடுக்க போற அப்படின்னு சொன்னா, இல்ல இருக்கிறத கொடுக்குறேன் பாப்போம் அப்படின்னு 100 ரூபாய்க்கு போய் கொடுத்துட்டு நீ நல்ல காரியம் செய்ய போகிறேன் என்ற போர்வையில் குடும்பம் என்கிற அந்த தேன் கூட்டை களைத்து விடக் கூடாது. கடைசி அல்லாஹ் சொல்றான், தப்பி நீங்கள் அவங்க மன்னிச்சு சரி அல்லாஹுக்காக வேண்டி. இப்படி நீங்கள் மன்னிக்கிற போது அடுத்து என்ன நடக்கும் என்று கேட்டால், அந்த இதயத்தில், அந்த மனைவியினுடைய இதயத்தில் தானாக இஸ்லாத்தின் பக்கம் ஒரு திரும்புதல் ஏற்படும். மன்னிப்பு என்பது இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனை. தண்டனை எதிரி ஒருத்தன் வரணா பிடிக்கவே பிடிக்காது, அஸ்ஸலாமு அலைக்கும் அவன் போய் கை கொடுத்து பாருங்க, அதை விட கொடுக்கும். அவன் பேசாம போடணும்னு நினைப்பான், சொந்தக்காரங்க இல்ல பேசாம போடணும்னு நினைக்கிறான், அவன்கிட்ட போய் உங்களுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் ஆதியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அவன் ஆனா ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அது கழுவப்படும், பாசத்தை இறைவன் ஏற்படுத்தி தருவான். இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி சொல்றான், மன்னிப்பு என்பது கேன்சர் வியாதியை போக்குது. இன்னைக்கு இப்ப ரிசர்ச் பண்ணிருக்கான் ரீசெண்டா. வேற ஒண்ணும் செய்ய வேணாம், காலையில எந்திரிச்சு யார் யாரெல்லாம் திட்டினமோ, யார் யாரெல்லாம் கர்ச் பண்ணமோ, யார் யாரெல்லாம் சாபம் விட்டமோ, யார் யாரெல்லாம் மன்னிக்க மனம் வரலையோ, அவனை மட்டும் நீ மன்னிச்சனாலே உன்னுடைய கேன்சர் போயிருக்கான் இன்னைக்கு. இப்ப ஏன் அப்படின்னா, வியாதிங்கிற ஃபார்ம்ல நீ அமுக்கி வச்ச அந்த கோபம் தான் உள்ள போய் உட்கார்ந்து இருக்கு. ஒவ்வொரு உறுப்புக்கும் எந்த உறுப்பு பிடிக்குதோ அந்த உறுப்புல போய் அல்லான்னு உட்கார்ந்துக்கிட்டு அது வீரியமாக வேலை செய்யும், உன்னை கேன்சர் பேஷண்ட் ஆகிடும், உன்னை இதய நோயாளி ஆக்கும், எல்லாமே நடக்கும். நீ செய்யக்கூடிய செயல், நீ செய்யக்கூடிய செயல் பல்ல சொல்றான். நீங்க அப்படி மன்னிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய மனதில் எதுவுமே யாரை பத்தியும் இருக்க, நீங்க ராகத்தா இருப்பீங்க. அந்த ரியாக்ஷன், அதனுடைய வெளிப்பாடு உங்களுடைய மனதையும் அதே போன்று மாறுவார். கோவப்படுறது சைத்தா மேக்கிக்கன்னா விரட்டி விடுறது இல்ல, இதுக்கு அர்த்தம் உன்னுடைய ரியாக்ஷனை மிக அழகாக அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகிறான். அப்ப இந்த மூன்று நிலைமையும் தான் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடித்தான் என்று சொன்னால் அந்த குடும்பம் இருக்கிறதே பஹதர் அதுல. ஆனா இரண்டாவது மேலே சொல்லப்பட்ட விஷயம் உண்டு, எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த இடத்தில் நம்ம இஸ்லாமை விட்டு டீவியேட் பண்றாங்க, ஒரு செயல் செய்யணும்னா வேணான்னு எந்த வகையிலெல்லாம் தடுக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய முயற்சி என்னன்னா நம்ம புள்ள நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அமெரிக்காவில் அனுப்பி படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனா அதற்காக வேண்டி ஹராமுகளை செய்து, அல்லது அவன் அந்த காலத்திலே நீ எப்படியும் போடா, நீ அங்க போயிடுற, அந்த இடம் நல்லா இருக்கும்டா, இன்னைக்கு தொழுவ ஒரு ஸ்கூல்ல தொழுவ விட மாட்டான்னா பரவாயில்லடா, நீ படுறா நாளைக்கு வருவேன்னா, இந்த குழந்தை உங்களுக்கு எதிரி. குர்ஆன் சொல்லுகிறது இவன் தான் மிதிப்பான். அப்ப என்னடா மவனை என்ன மிதிகிற, என்ன ரோட்ல விட்டா உட தண்டா செய்வேன், நீ தான் அப்பா என்ன அங்க கொண்டு போய் போட்டேன்னு கேட்பான். விளங்குதா எதிரி என்னன்னு, அவனை உருக்குவது நீ. எல்லா பிரச்சனைகளையும் உருவாக்கி விட்டு இப்படி நடந்து போச்சேன்னு கைய வச்சு கவலைப்படுறவன் நீயே. ஏன் அதற்கு ஆரம்பத்திலேயே இஸ்லாம் சொல்யூஷனை சொல்லி தருகிறோம், நீங்கள் இப்படி நடங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அப்ப இந்த முகப்பத் வளருகிற போது உலகத்தில் ரெண்டு செய்திகள் தான் உண்டு, ஒன்னாவது உடல் சார்ந்த செய்திக்கு அறிவு, உள்ளம் சார்ந்த செய்திக்கு முகப்பத். அந்த பிரியம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கடைசியாக இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும்ல்லாஹ். இந்த ஆயத்துக்கு பொருள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்னே ஒண்ணுதான், நீங்கள் என்னை பிரியப்பட்டால் பெருமானார் போன்று நடங்கள், நான் உங்களை பிரியப்படுவேன். நீங்கள் என்னை பிரியப்பட்டால் பெருமானாரை போன்று நடங்கள், நான் உங்களை பிரியப்படுவேன். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பெருமானார் மீது பிரியம் வைங்கள்னா சொல்ல, நடங்கன்னா பெருமானார் மாதிரி நடங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எப்பங்க நடக்க முடியும், ஒருத்தர் மாதிரி நம்ம எப்ப ரியாக்ட் பண்ண முடியும். உண்மையான பிரியம் அவர் மீது இருந்தால் மட்டுமே அவர் மாதிரி நடக்கணும், அவர் பேசுன மாதிரி பேசணும். இன்னைக்கு வெட்டுறான்ல பையன் மண்டையை, என்ன கோலப்படுத்தி வெட்டுறான், ஏன்டா இப்படி வெட்டிருக்க. ஒரு பையன் அன்னைக்கு வந்தா குதிரை வாழ் மாதிரி இருக்கு பேசு, அவனை பாக்குறவனே அரண்டு போயிடறான், ஒரு மாதிரி தள்ளி நிக்கிறான், இவன் நல்லா இருக்கானா இல்லையா. இன்னும் சில பசங்க சீவி விட்டு வந்துட்டான் ஒருத்த, என்னடா குளிச்சுட்டு மண்டையை சீவுறது இல்லையானா, அது பேர் என்ன நம்ம பைக் ஸ்பைக் என்ன ஸ்பைக் கட்டிங் இதா இருக்குங்க, என்னடா முட்டாத்தனமா வெட்டிருக்கானா, சும்மா இருக்குதா 350 ரூபா குத்து வெட்டினேன். அடுத்து நம்ம எல்லாம் 50 ரூபாய் 75 ரூபாய் இந்த முடி வெட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம பசங்க 390 ரூபா கொடுத்து பஜேரி போயெல்லாம் சில பேர் முடி வெட்டுறான். அடுத்த ஊருக்கு அந்த ஊர்லதான் ஸ்பைக் நல்லா வெட்டி விடுறாங்க. கடைசியில என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டா, குளிச்சுட்டு தலை வாராத மாதிரி வந்திருக்கான், அதுக்கு பேர் ஒண்ணு வச்சுக்கிறான், அவன் அப்படியே உள்ள வர்றான். கடைசியா ஏன்டான் அன்னைக்கு இதெல்லாம் விட ஒரு கூத்து ஒருத்த தாடி வச்சுட்டு வந்தான். நான் கேட்டேன், மாஷா அல்லாஹ் உன் முகத்தை இப்ப பார்க்கும் போதுதான் சூப்பரா இருக்கு, நீ இந்த தாடி வச்சிருக்கிய, இந்த பிரெஞ்சு பேர் மாதிரி வச்சிருக்கிய, எங்கேயும் கொஞ்சம் விட்டா நல்லா இருக்கு மன்னிட்டு அவன் செஞ்சான். ஏண்டா சிரிக்கிற அப்படின்னு பக்கத்துல உள்ள போய் சொல்ற சார், விஜய் அப்படியா இல்லையா சார், எனக்கு அந்த கழுதை யாருன்னு தெரியல, எந்த விஜய்டான்னு கேட்டா உடனே என்ன சார் இன்னும் இப்படியே இருக்கீங்க நீங்க, அந்த ஸ்டார் வைக்கலையா, இவன் தாடி வச்சது இஸ்லாத்துக்கு கொடை கடைக்கெல்லாம் கிடையாது, அதே வைக்கலன்னு வைக்கல,
அப்ப என்ன அசிங்கம்னாலும் அதுல தாங்கிக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அமல் செய்யறதுங்கிறது வெறும் அமல் மட்டுமல்ல, முதல்ல பிரியம் வர வேண்டும். நான் எல்லா வயலையும் சொல்ற மாதிரி இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரும், பெருமானாரை போய் எடுத்து வந்தெல்லாம் ஒருத்தர் சொல்லித்தர வேண்டியது இல்லை. அந்த வாழ்க்கையை போய் எடுத்துட்டு வந்து இங்க டிஸ்பிளே போட்டு காட்ட வேண்டும் அல்ல. ஒவ்வொரு முஸ்லீமுமே வாழும் முகம்மதுகள், ஒவ்வொரு முஸ்லீமுமே வாழும் முகம்மதுகள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் நம்ம டிஸ்பிளே பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய நடவடிக்கை, பேச்சு, சிந்தனை, தொனி எல்லாம் பெருமானாருடைய பிரதிபலிப்புகள் தான். அப்ப அல்லாஹ் சொல்றான், அது இருந்தா மட்டும்தான் நான் உன்ன பிரியப்படுவேன். ஏன் பிரிய வேணும்னா அது மட்டும்தான், அது நடந்தா மட்டும்தான் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அந்த சிந்தனைகளை நாம் ஏந்துவதற்கு, பெருமானாருடைய பிரியங்களை நம்மிடத்திலே வளர்த்து கொண்டு அது உள்ளத்துல ஏந்திட்டோம்னா தானா நடவடிக்கைகள் மாறும். அந்த நடவடிக்கைகளை மாற்றி நாம் அடுத்தவர்களை குரோத பார்த்து பார்த்தாம. அந்த ஆயத்துல தான் சொல்றான், உங்களை ஒருவருக்கு ஒருவர் பித்துனா, பணக்காரனுக்கு ஏழை பித்துனா, பணக்காரனுக்கு ஏழை பித்துனா, ஏண்டா ஏழை பித்துனா அப்படின்னு சொன்னா, இவன் அவனை பார்த்து ஏன் அவன் அப்படி இருக்கிறான் நீ கேட்கக்கூடாது. ஏழையை பார்த்தல்லாம் சொல்லு, பணக்காரனை பார்த்தல்லாம் சொன்னா நீ கொடுக்கறத அவன்கிட்ட கொடுத்துரு, உனக்கு கொடுத்து வச்சிருக்க காசு உன் காசு இல்ல, கொஞ்ச நாளை பாத்துக்கிட்டே இருப்பேன். அந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிற போது மிக அழகாக முடிப்பான், அது ஒரு சூப்பரான ஆயத்து. அல்லாஹ் சொல்றான், அத் தஸ்பீரூ, உங்களை இன்னொருவருக்கு சோதனையாக ஆக்கி இருக்கும். அத் தஸ்பீரூ, பணக்காரன் கொடுப்பதை கொண்டு பொருந்திக் கொள்ளுகிறானா, ஏழை கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து வாங்குவதை கொண்டு பொருந்திக் கொள்ளுகிறானா, அத் தஸ்பீரூ, நீங்கள் பொறுமை காப்பீர்களா, காக்கணும். அல்லாஹ் சொல்றான், சொல்லிட்டு சொல்றான், வகான ரப்புக பசீரா, இந்த ஏற்றத்தாழ்வுகளை, படிப்பு, அறிவு, அழகு, பொருளாதாரம், இதை எல்லாத்தையும் நான் மாத்தி மாத்தி கொடுத்து வச்சிருக்கிறது சொசைட்டி ரன் ஆகணுங்கிறதுக்கு. எல்லா டாக்டர் எல்லாமே மினிஸ்டர், ஒரு வீட்டுல எவன் வேலை பார்ப்பான், இவனை பார்த்தா அவனை பார்ப்பான், அவனை பார்த்தா ஒண்ணு நடக்காது, டாய்லெட் கிளீன் ஆகாது, சோறு வராது தட்டைக்கு. நாம் தான் அந்த ஏற்ற இறக்கங்களை, ஏற்ற இறக்கணும்னா நம்ம பெரிய ஆளா சின்ன ஆளுன்னு நினைக்காத, தஸ்பீரோ, நீ இருக்கிற காலத்துல ஒழுங்கா இருக்கியாது நான் பாக்குறதுக்கு. கான ரப்புக பசீரா, அல்லாஹு தஆலா உங்களுடைய நடவடிக்கை ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்க அந்த தஸ்பீர் இல்ல, அந்த சபுர் இல்ல, ஓட்ட வாங்கி இன்னொருத்த கொடுத்துருவான், ஓட்ட உள்ள ஏழ்மையை பிடிங்கி இன்னொருத்தண்ட கொடுத்துருவான், அவட்ட உள்ள அறிவை பிடிங்கி இன்னொருத்தண்ட கொடுத்துருவான். அது அல்லாஹுக்கு சுன்னத். பணக்காரன் தான் உலகத்திலேயே பணக்காரனா இல்ல, நேத்து இருந்தவன் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டான். நம்ம ஊர்கள நம்ம பாக்குறோம், கொட்டி கட்டி பிறந்த ஒருத்தன் சொன்னான், அந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்க இடந்தானா, ஊர்ல உள்ள அந்த ரயில்வே ஸ்டேஷனையும் சேர்த்துதான் எங்க சொத்துனான், அதே ரோட்ல பிச்சை எடுத்து நிக்கிறான். அந்த ஊர்ல ரொம்ப ஏழையுடைய ஒரு பையனாக இருந்தவன் அடுத்து பெரிய போடி சொன்னா தெரியாது, சுன்னத்துல்லா, சுன்னத்துல்லா, யாரை பார்த்தாலும் கூட அவருடைய நிலையை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவனை இந்த காலத்தில் வச்சிருக்கான், அல்லாஹ் என்னையும் இந்த காலத்தில் நல்லா வச்சிருக்கான். சொல்லி பாருங்க, மாற்றங்கள் வரும், மிகப்பெரிய மாற்றங்களை ரப்பு கொண்டு வந்து தருவார். அந்த சிந்தனையை இந்த நேரத்திலே நமதாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் அந்தந்த நல்ல நல்ல சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு இந்த பெருமானாரினுடைய அந்த 10 ஆண்டு கால வாழ்க்கையை சொன்னதை திரும்ப திரும்ப கொஞ்சம் நினைச்சு பார்த்து, இல்லைன்னா ஒரு போர்டில் எழுதி வீட்டில் மாட்டி வச்சு அந்த பெருமானாருடைய நிலையை உள்ளே கொண்டு வர வேண்டும். எழுதி வச்சுக்கிங்க, பெருமானார் சொன்னார்கள், என் முஹப்பத் இல்லாமல், என்னுடைய ஷஃபாத் இல்லாமல் எந்த உயிரும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. நாம் சொர்க்கத்திற்கு போவதற்கு அந்த பெருமானாருடைய முகப்பத்து இங்கே இருந்தா மட்டும்தான் நம்ம உள்ள போகக்கூடிய அனுமதி இறைவன் தருவான். அந்த நல்ல அறிவை எல்லாம் நமக்கு தந்து பெருமானாரின் மீது ஆழமான காதல் கொள்ளுகிற அந்த நிலையை உங்களுக்கும் எனக்கும், உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லீம்களுக்கும், பெருமானாரின் மீது காதல் கொண்டவர்களுக்கும், பெருமானாரின் மீது பிரியப்படக்கூடாதுன்னு சொல்றவனுக்கும் அல்லாஹு தஆலா அந்த பிரியங்களை வாரி வழங்குவானாக. அத்துணை பேர்களையும் சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஒரே இடத்தில் நாளை ஒன்று கூடுவதற்கு உதவி செய்வானாக.
Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. This audio was downloaded from Tamil Islamic Media.com.